بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய இந்த மார்க்க வகுப்பிலே இன்று நாம் இந்த மத்திய கிழக்கு சந்தித்து வரக்கூடிய, மத்திய கிழக்கில் நிகழ்ந்து வரக்கூடிய பிரச்சனைகளை அன்றாடம் நாம், அதாவது சந்திக்கின்ற நபர்கள் வழியாகவும் மீடியாக்கள் வழியாகவும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். சிரியாவில் ஒரு பிரச்சனை என்ன செய்கிறது? ஹூதியின்களுக்கும் அந்த அரசாங்கத்திற்கும் சவுதி அரசாங்கத்திற்கும் இடையில் ஒரு பிரச்சனை போய்கொண்டிருக்கிறது, யுத்தம் போய்கொண்டிருக்கிறது. அதே போல் அதாவது யமனிலே, சிரியாவிலே எடுத்துக்கொண்டீங்க என்று சொன்னால், அதாவது சிரிய அரசாங்கம், அதுபோல் ரஷ்யாவுடைய தலையீடு, ஈரானுடைய தலையீடு, இந்த அடிப்படையில் அங்கே அதாவது ஐஎஸ்ஐஎஸ்ஐ இலக்கு வைத்து தாக்குவதாக சொல்லி அங்கே பலவிதமான பிரச்சனைகள் நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம், செய்திகள் மூலம் அதாவது கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதுபோல இப்பொழுது அண்மையில் பலஸ்தீனிலே பிரச்சனைகளை மறுபடியும் என்ன செய்திருக்கிறார்கள், திருப்பி ஆரம்பித்திருக்கிறார்கள் என்ற செய்திகளை பார்க்கிறோம். அதுபோல ஆங்காங்கே அரபிய உலகத்திலெல்லாம் அதாவது திடீர் திடீரென குண்டுவெடிப்புகள், இது போன்ற நிகழ்வுகள் நடப்பதையெல்லாம் பார்க்கிறோம். இதெல்லாம் எந்த பின்னணியில் நடக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், இது இதில் யார் சரி யார் தவறு, எந்த அதாவது நிலை வெற்றி அடையும் எந்த நிலை தோல்வி அடையும் என்கின்ற அந்த பகுதியெல்லாம் விட்டுட்டு, மார்க்க ரீதியாக இந்த விஷயங்களில் நாம் தெரிந்திருக்க வேண்டிய அவசியமான அத்தியாவசியமான அடிப்படையான விஷயங்கள் என்ன என்பதை இந்த இடத்துல சுருக்கமாக என்ன செய்யலாம், சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ இந்த சூழல் எங்களுக்கு ஓரளவு புதிது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஓரளவு புதிது. காரணம், நாம் சிறுபான்மை முஸ்லீம்கள் சிறுபான்மையாக வாழக்கூடிய நாட்டை சேர்ந்தவர்கள், சிறுபான்மையாக வாழக்கூடிய நாட்டை நாம் சேர்ந்தவர்கள். இப்போ நம்ம இந்தியா எடுத்துக்கின்றாலும் சரி, இலங்கை எடுத்துக்கின்றாலும் சரி, இங்கே இருக்கக்கூடிய நிறைய மக்கள் அந்த மாதிரி சிறுபான்மையான பிரதேசங்களை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள். அங்கே அவர்கள் முஸ்லீம்களுக்கு எதிராக கண்ட பிரச்சனையெல்லாம் பெரும்பாலும் முஸ்லீம் அல்லாதவர்களிடம் இருந்து தான் என்ன செய்தும் அந்த பிரச்சனைகளை கண்டிருப்பார்கள். அதாவது முஸ்லீம்களுக்குள்ளிருந்தே முஸ்லீம்களுக்கு பிரச்சனை என்கின்ற அந்த நிகழ்வுகள் இருந்தாலும் அது மிக 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 குறைவு. அதில் என்னதான் அவர்கள் எதிர்த்து விட்டாலும் மார்க்க ரீதியான சில எதிர்ப்புகளை தவிர, கொலை செய்ய வேண்டும், மரண தண்டனை கொடுக்க வேண்டும் இவர் அப்படி என்கின்ற ஒரு சிந்தனை போக்கு என்னது இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் நாம் என்ன செய்தோம், அந்த நாடுகளிலே நாம் இருந்தோம். ஆனால் இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த பிரதேசங்களிலெல்லாம் ஒட்டுமொத்தமாக முஸ்லீம்களுடைய ஆளுகையிலும் முஸ்லீம்களுடைய அந்த அதாவது அதிகாரத்திலும் இஸ்லாத்துடைய அதிகாரத்திலும் இருக்கக்கூடிய இடங்கள். இப்போ இங்கே முஸ்லீம் அல்லாதவர்களுடைய பங்கு இல்லை, இருந்தால் வெளிப்படையாக இல்லாத உள்ரங்கமாக ஓரளவு திரைக்கு பின்னால் ஒரு சில விஷயங்கள் இருந்தாலும் கூட முஸ்லீம் அல்லாதவருடைய பங்கு இங்கே என்ன இல்லை, முஸ்லீம்களுடைய அந்த நிலை தான் இருக்கிறது. அப்படி என்றால் ஒரு முஸ்லீமை இன்னொரு முஸ்லீம் வெட்டுகின்ற இடத்திற்கும், ஒரு முஸ்லீம் பள்ளி வாயிலை இன்னொரு அதாவது முஸ்லீம் குழுவினர் குண்டு வைத்து தகர்க்கின்ற இடத்திற்கும், முஸ்லீம்களை முஸ்லீம்கள் கொள்ளுகின்ற இடத்திற்கும் வருவார்கள் என்று சொன்னால், அது மார்க்க ரீதியான காரணம் சொல்லி தான் அந்த இடத்துக்கு என்ன செய்வாங்க வருவாங்க. மார்க்க ரீதியான சில நியாயப்படுத்தல்களை சொல்லி, மார்க்க ரீதியான சில குர்ஆன் வசனங்களை எடுத்து சொல்லி, சில ஹதீஸ்களை எடுத்து சொல்லித்தான் இந்த இடத்திற்கு வருவார்கள். இப்போ அதுதான் மத்திய கிழக்கில் என்ன செய்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. யமனில் பார்த்தாலும் அதுதான் நடக்குது. அதே போல் ஒத்துழைக்காமல் இருக்கக்கூடிய ஓமான் என்று நம்ம எடுத்துக்கண்டா, அதனுடைய நிலைப்பாட்டுடைய காரணத்துடைய பின்னணியும் அதுதான். மற்றபடி இங்கெல்லாம் அதாவது கிழக்கு மாகாணத்திலெல்லாம் அதாவது ஒரு சில குண்டுவெடிப்புகள் நடந்ததெல்லாம் மார்க்க பின்னணி தான். அதுபோல அடிமை பெண்கள் என்றும் அடிமை கைதிகள் என்று சொல்லியும் இன்று அதாவது முஸ்லீம் பிரிவினர்களே முஸ்லீம்களால் கைது செய்யப்படுறதெல்லாம் மார்க்கத்துடைய தவறான விளக்கத்துடைய பின்னணியின் விளைவில் தான் இது நடந்து கொண்டிருக்கிறது. இதில் நாங்கள் இரண்டு மூன்று பிரச்சனைகளை இதில் நாம் எதிர்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறோம். ஒன்று, இது நம்ம இன்றைக்கு மீடியாவுடைய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதெடுத்தாலும் எதுவும் ரகசியம் என்று பெரும்பாலும் இல்லாத ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதெடுத்தாலும் அது மீடியாவுக்கு போய்விடும், முஸ்லீம் அல்லாத சகோதரர்களும் அதை பார்ப்பார்கள். அவர்களும் விமர்சனங்களை முன்வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் நம்ம என்ன செய்கிறோம், இருந்து கொண்டிருக்கிறோம். அதனால் சில விஷயங்கள் அவர்களுக்கு அதாவது போய் சேரும், அவர்கள் தவறாக பார்ப்பார்கள் என்பதற்காக நாம் என்ன செய்ய முடியாது, மறைக்கவே முடியாது. உண்மை என்றிருந்தால் உண்மையை நாம் என்ன செய்யணும், சொல்லித்தான் ஆக வேண்டும். ஏன்னா மீடியாவுடைய காலம், எல்லாமே திறந்த காலம். இது எதுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இஸ்லாமிய மார்க்கத்தில் முஸ்லீம்கள் செய்யக்கூடிய தவறுகள் எப்படி வெளிப்படையாக போகிறதோ அதே போன்றுதான் அவர்களுடைய தவறுகளும் வெளிப்படையாக அதாவது பகிரங்கமாக மீடியாக்களில் உடனுக்குடன் வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்போ இங்கே எடுத்து பார்த்தீங்கன்னா இது முஸ்லீம்கள் அல்லாதவர்களுக்கு இது என்ன பிரச்சனை என்று முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் எங்களுக்கு என்ன செய்கிறது இருக்கிறது. என்ன செய்றீங்க அங்கே, யார் உங்களுக்கு உங்களோட சண்டைக்கெல்லாம் யார் காரணம், நாங்கள் காரணமா, இந்துக்கள் காரணமா, பௌத்தர்கள் காரணமா, கிறிஸ்தவர்கள் காரணமா, யார் காரணம் உங்களுக்குள்ளவங்க, நீங்கள் வெட்டி கொள்வதற்கும் நீங்கள் குண்டு வெடித்து குண்டுகளை வைத்துக் கொள்வதற்கும் யார் காரணம், ஆனால் நீங்கள் தானே காரணம். இப்போ அவங்க எப்படி அதை பார்க்குறாங்கன்னு சொன்னால், இஸ்லாமிய தீவிரவாதம் இது, இஸ்லாமிய தீவிரவாதம் இது, முஸ்லீம்கள் வந்து குர்ஆன் வசனம் என்றது இவங்களும் அதைத்தான் யூஸ் பண்ணுறாங்க, அவங்களும் அதைத்தான் யூஸ் பண்ணுறாங்க, ஒருவருக்கு ஒருவர் வெட்டி கொள்வதற்கு, ஒருவருக்கொருவர் என்ன அதாவது தகர்த்து கொள்வதற்கு, ஒருவருடைய வணக்கஸ்தலங்களை தகர்த்து கொள்வதற்குரிய அடிப்படைகளே குர்ஆன் தான் என்ன செய்து போட்டு கொடுக்குது என்று, அதாவது இப்போ நான் எங்களுடைய மார்க்கத்தை பற்றி எங்களே நிறைய பேர் சிந்திக்காமிக்கிற நேரத்தில் அவன் பெருசாக ஆய்வெல்லாம் செஞ்சு சிந்திச்சு முடிவுக்கு வருவானா, வரமாட்டான். மேலோட்டமாக எது லேசாக கிடைக்குதோ அவனுக்கு தோது வாய்க்குதோ அதை எடுத்துகிட்டு போவான். இந்த ஒரு நிலை என்ன நடக்கிறது என்கின்ற அந்த நிலையை விளங்கப்படுத்த வேண்டிய ஒரு அம்சம் இருக்கிறது. இரண்டாவது, இந்த பிரச்சனையை வெளி உலகத்திலிருந்து பார்க்குறாங்களே, அதாவது இந்த அதை மத்திய கிழக்கில் அல்லாமல் இந்த பிரச்சனையை பார்க்காம வெளியிருந்து பார்க்குறவங்க இங்கே என்ன நடக்கிறது அப்படி என்கின்றதற்கு ஒரு பார்வை வச்சுக்கிறாங்க முஸ்லீம்கள். முஸ்லீம்களுக்குள்ளேயே அவர்கள் இதை எப்படி பார்க்கிறார்கள் என்ற அந்த விளக்கத்துக்கு இருக்குது. அதுக்கு நம்ம ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலை நான் செய்கிறோம் இருக்கிறோம். இங்கே என்ன நடக்கிறது, ஏன்னா அவர்கள் என்னதாக இருந்தாலும் ஒரு மீடியாவில் பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க. நாங்கள் எல்லா விஷயங்களையும் மீடியாவில் தான் பார்க்கணுன்றது அல்ல, நாங்கள் இருக்கிற நேரத்தில் எங்களுக்கு விளங்கக்கூடிய சில தெளிவுகள் அங்கே என்ன செய்யாது, விளங்காது. அப்போ அந்த முஸ்லீம்களுக்கு பல செய்திகளை சொல்ல வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம். இது ஒன்று. மூன்றாவது, இதில் நிறைய முஸ்லீம்கள் அவங்க போய் இந்த விஷயங்களை பங்கு கொள்ளாட்டியும் அவர்களுடைய பார்வைகளில் நிறைய வழிகேடுகள், நிறைய தவறுகள் இருக்குது. சரிதான் இவன் செய்கிறது, இவன் செய்கிறது சரிதான், அவன் செய்கிறது சரிதான் தீர்ப்பு கொடுக்கக்கூடிய நிறைய முஸ்லீம்கள் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அறிவில்லாமல். அதாவது இப்போ இந்த தாஇஷன் சொல்லி நடக்கக்கூடிய ஐஎஸ்ஐஎஸ் அவங்க சரிதான், அவங்க இஸ்லாமிய ஆட்சி என்ன செய்கிறாங்க கொண்டு வர போகிறாங்கன்ட்டு உளரீதியாக ஆதரிக்கக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. உளரீதியாக ஆதரிக்கக்கூடிய நிறைய இளைஞர்களை நம்ம என்ன செய்யலாம், காணலாம். அப்போ இவர் இது என்ன அடிப்படையில் அவங்க ஆதரிக்கிறாங்க, மார்க்க ரீதியாக என்னுடைய விளக்கம் என்ன, கடை இது வந்து இப்படி ஒரு நிலைமை வந்தால் நாங்கள் எப்படி அதை அணுக வேண்டும் என்பது பற்றிய தெளிவு கொடுக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். அப்போ எனவே இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு மார்க்க பின்னணியில் விளைந்த விஷயங்கள் என்பதனால இந்த இடத்தில் நான் இங்கே என்ன நடக்குது, இவங்கள்ட்ட என்ன நடக்குது என்பதை பற்றி நான் இந்த இடத்துல என்ன செய்யலை, முழுமையாக தெளிவு கொண்டு இந்த இடத்துல தர வேண்டி வரலை. காரணம் வந்து நிறைய என்ன செஞ்சிருக்கா பேசியிருக்கிறோம், பார்த்துக்கலாம். ஆனால் இந்த இடத்துல எது சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்று சொன்னால், எப்படி நாம் ஆட்சி என்கின்ற அந்த அம்சத்தை புரிந்து கொள்ள வேண்டும், ஆட்சி என்கின்ற அம்சத்தை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு சில விஷயங்களை ஒரு இலக்கமிட்டு தான் என்ன செய்யலாம், சுட்டி காட்டலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இந்த அந்த தெளிவு நம்மளுக்கு கிடைக்குமாக இருந்தால் சில விஷயங்களை நம்ம மிகவும் கவனமாக என்ன செய்வோம் இருப்போம். இப்போ எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்கு தெரியும், ஷியாக்கள் ஷியாக்கள் வந்து ஆட்சி சம்பந்தமாக அவர்களுக்கு ஒரு பார்வைக்குது, ஆட்சி சம்பந்தமாக அவர்களுக்கு ஒரு பார்வைக்குது. ஆட்சி சம்பந்தமான ஷியாக்களுடைய பார்வை என்ன, ஆட்சி சம்பந்தமான ஷியாக்களுடைய பார்வை என்ன, தெரிஞ்சவங்க தான் சொல்லுங்க. ஆட்சி சம்பந்தமாக சியாக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஆட்சி என்றது இப்படி தான் அமையணும் அப்படின்னு அவங்கள்ட்ட ஒரு பார்வை இருக்குது. அது என்ன பார்வை, அலி ரதியல்லாஹு அன்ஹு, அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதாவது அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாக ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹு இருவர் வழியாக எந்த பிள்ளைகள் பிறந்தார்களோ அவர்களில் தான் ஆட்சி என்னது இருக்கணும், அவர்களில் தான் ஆட்சி இருக்கணும். இதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, வசியத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரதியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வசி. எனவே ஆட்சி என்பது அவர்களில் தான் என்ன செய்யணும், தொடரணும். அலி ஹசன் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹுமா அப்படியே என்னது, அதாவது ஊவத்தரா ஹசைன் அப்தீன் இப்படி ஒவ்வொரு பட்டியலாக என்ன செய்வாங்க, அபு அந்த அதாவது அபு ஜாஃபர் இப்படி இப்படி, அதாவது நிறைய பேர் கடைசி வரைக்கும் என்ன செய்வாங்க, ஜாஃபர், இது மாதிரி கடைசி வரைக்கும் வந்து பதினொன்னாவது இமாம், பதினொன்னாவது இமாம் எல்லாம் ஹசன் ரதியுல்லாஹுனுடைய பரம்பரையில தான் என்ன செய்வாங்க வருவாங்க, இந்த ஹுசைன் ரதியுல்லாஹு பரம்பரையில தான் என்ன செய்வார்கள் வருவார்கள். பதினோராவது இமாம் உடன் அவர்கள் என்ன செய்ய முடிச்சு கொள்வாங்க. பனிரெண்டாவது இமாம் வரணும், பனிரெண்டாவது இமாம் என்ன செய்யணும் வரணும், அதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்போ பதினோரு இமாம் முடிஞ்சிட்டாங்க, 200 வருஷத்துல 300 வருஷத்துடைய இறுதிக்குள்ளே என்ன செஞ்சிட்டாங்க, 11 இமாம் முடிஞ்சுது மொத்தம், அடுத்து 12 இமாம். உலகத்தை மொத்தமாக 12 இமாம்கள் தான் என்ன செய்வார்கள் ஆடுவார்கள், அதில் 12வது இமாம அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. 12வது இமாம அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ 12 இமாம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க சிர்தாப் சாமுர்ரா அந்த இடத்துல எனது மறைஞ்சிக்கிறாங்க, அவங்க வரும் வரைக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்றது அவர்களுடைய கொள்கை. இது யாருடைய கொள்கை, ஈரானில் உள்ள ஷியாக்களுடைய கொள்கை. இப்போ 200-300 வருஷத்திலேயே இப்படி ஒரு கொள்கை அவங்கள்ட்ட, 300 வருஷத்துலேயே அவருடைய இமாம் முடிஞ்சு 12வது இமாமை வெயிட் பண்ணிக்கிறாங்கண்டா, கிட்டத்தட்ட 1100 வருடங்கள் என்ன இமாம் இல்லாமல் இருந்தாங்க அவங்க. எத்தனை வருடங்கள், 1100 வருடங்கள். ஏன், உலகத்தை 12 இமாம்கள் தான் ஆளணும், வேற யாரும் ஆளக்கூடாது. இதனால அந்த நாட்டில் எது வந்தாலும் பேசாமல் இருந்து கொண்டிருந்தார்கள். அதை பற்றி அவங்க அதாவது மார்க்க ரீதியாக பெருசாக அலட்டிக்கலை. கடைசியில் ஹுமைனியுடைய ஒரு புரட்சி நடந்து என்ன செஞ்சார், 1970களில் இஸ்லாமிய புரட்சி என்று ஏற்படுத்தி 12வது இமாம் வருகின்ற வரைக்கும் விலாயத்துல் ஃபக்கீஹ் அப்படின்ற ஒரு பொய்யான ஒரு இது ஒன்று உண்டாக்கினார். விலாயத்துல் ஃபக்கீஹ்னா மார்க்க சட்ட வல்லுனர் ஆட்சி செய்தல், மார்க்க சட்ட வல்லுனர் ஆட்சி செய்தல் அப்படின்னு என்ன, அவர் தான் என்ன செய்வார் ஆளுவார், யார் வரும் வரைக்கும், அதாவது 12வது இமாம் வரும் வரைக்கும். இவர் ஆண்டு கொண்டிருப்பார், இவர் ஆண்டு கொண்டிருப்பார். அப்போ ஆண்டு கொண்டிருப்பார்னா என்ன, அந்த மார்க்க ரீதியான தலைவர்கள் அந்த நாட்டை என்ன செய்வாங்க ஆளுவார்கள் என்ற ஒரு புரட்சி ஏற்படுத்தி மக்களுக்கு மத்தியில் ஒரு விழிப்புணர்வு, ஷியா விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஒரு ஆட்சியை கொண்டு வந்தாங்க. அதான் ஹுமைனிய புரட்சின்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. விளக்கம் இல்லாத மக்கள் பொதுவாக அரபு உலகத்தில், குவைத்தில், அது போல எகிப்தில், அது போல இன்னும் பாகிஸ்தானில், அது போல இந்தியாவில், இலங்கையில் அந்த ஹுமைனி புரட்சிக்கு எப்படி எழுதினாங்க, எங்கள் நாட்டில் எல்லாம் ஹுமைனிக்கு என்ன சொல்லுவாங்க, இமாம் ஹுமைனி அப்படித்தான் சொல்லுவாங்க. இமாம் ஹுமைனி என்று தான் என்ன செய்வாங்க, இமாம் ஹுமைனி வீதி என்று இலங்கையில் ஒரு வீதி ஆகிது, இமாம் ஹுமைனி வீதி. இப்போ அது அதாவது இமாம் ஹுமைனி, இமாம் ஹுமைனி என்கின்ற இந்த சிந்தனை போக்க, இமாம் ஹுமைனி, இமாம் ஹுமைனி என்று சொல்கிற இந்த சிந்தனை போக்கு, ஆயத்துல்லான்னு சொல்கிற அந்த வார்த்தை, ஆயத்துல்லா ஹுமைனி இந்த வார்த்தையெல்லாம் அந்த இடத்துல கொண்டு வந்து பதுகின்ற அளவுக்கு நம்ம பாரசீக மொழியாக படிச்சிருந்தோம், படிச்சிக்கல. அப்போ யாரோ எங்களுக்கு இதை வித்திக்கிறாங்க, நம்ம நாட்டில் என்னது இந்த பேரை யாரோ வளர்த்தெடுத்திருக்கிறார்கள். அதனால தான் இன்றைக்கும் இமாம் ஹுமைனி என்ற வார்த்தை என்ன செய்து நிறைய பேருடைய உள்ளத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இமாம் ஹுமைனி, இமாம் ஹுமைனி எந்த அளவுக்கு என்றால், அங்கே ஒரு மிகப்பெரிய பாரிய இஸ்லாமிய புரட்சி நடந்ததாகவும் ஒரு பெரியோரு நல்ல ஒரு ஆட்சி வந்ததாகவும் மக்கள் என்ன செய்தார்கள் கருதினார்கள். ஆனால் உண்மையில் நடந்தது அதல்ல, உண்மையில் நடந்தது அதல்ல. அங்கே வந்து என்ன சட்டம் வந்தது, அவர் வந்த உடனேயே அபாயா உடுக்கணும், அதாவது சினிமா விஷயங்கள் தடை செய்யப்பட்டது, விபச்சாரம் தடை செய்யப்பட்டது, அது போல இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் தடை செய்யப்பட்டு ஆட்சி வந்தது தான். ஆனால் என்ன ஆட்சி அது, இந்த அடிப்படையில் ஏற்பட்ட ஆட்சி, ஷியாக்களுடைய பார்வையில் அடிப்படையில். இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், ஈரானிய ஜனாதிபதி யார், ஹசன் ரவுஹானி, சரியா? ஆனால் மார்க்க ஆன்மீக வழிகாட்டல் தலைவர் என்றவங்களுக்கு தான் பெரிய அதிகாரம் இருக்காங்க. அவர் யார், ஹாமினி. ஹாமினி தான் மார்க்க ரீதியான விஷயங்கள் எல்லாம் என்னது, என்ன கவர்மெண்ட் என்ன முடிவெடுத்தாலும் சரி, சரியா, இவங்க என்ன செய்வாங்க, இந்த ராஜ்யசபை இந்தியாவில் இருக்குது அந்த மாதிரியான அமைப்பில் இவங்க என்ன செய்வாங்க, இதை வந்து சரி காண்றது, பிழை காண்றது, இவர் என்ன மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி என்ன முடிவெடுத்துட்டாலும் ஹாமினிக்கு ஒரு அதிகாரம் அதில் என்ன செய்யும், அதில் இருக்கும். இந்த அடிப்படையில் ஹாமினி அந்த இடத்துல என்ன செய்கிறாரு, இருந்து கொண்டிருக்கார். இந்த அடிப்படையில் அது போய்கின்ற, இப்போ இவங்க எதை எதிர்பார்த்து கண்டிக்கிறாங்க, இன்னொரு ஆட்சியாளர் என்ன செய்கிறாங்க, எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது ஷியாக்களுடைய ஆட்சி பற்றிய பார்வை, ஷியாக்களுடைய ஆட்சி பற்றிய பார்வை. 12 இமாம்களுக்குள்ள உலக ஆட்சி ஃபுல்லாக என்ன செய்யும், உண்டாகும், வேற யாரும் இல்லை. இப்படி அலி ரதியுல்லாஹு அன்ஹு அவருடைய பரம்பரையில் அதை என்ன செஞ்சாங்க, சுருக்கினாங்க. இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், அவர்களால் நிறைய செய்திகள் கட்டப்பட்டிருக்கு, பொய்யான செய்திகள் நிறைய கட்டப்பட்டிருக்கிறது, இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ்கள் மக்களுக்கு மத்தியில் முன்வைக்கப்பட்டிருக்கு. இந்த பின்புலம் எங்களுக்கு இருக்கணும். இதில் நான் வந்து ஒரு பக்க சார்பாகவோ அல்லது சில கருத்துக்களை திணிப்பதற்காகவோ அல்லது, இதுதான் உண்மையான நேர்மையான பார்வை, நீங்கள் அதை புரிஞ்சு கொள்வதற்காக நான் பேசுகிறேன். இப்போ இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னால், மஹதி அலைஹிஸ்ஸலாம், நம்ம அடிக்கடி யாரை பேசுவோம், மஹதி அலைஹிஸ்ஸலாம்னு ஒருவர் வருவார், அவரை நல்லாட்சி புரிவார் அப்படின்னு நம்ம பேசுவோம். இது அதாவது இந்த செய்தியை கூடுதலாக அகலு சுன்னாவல் ஜமாத்தினரான நாங்கள் பேசுவோம், ஷியாக்களுக்கு எதிரானவர்களான நாங்கள் நிறைய பேசுவோம். ஆனால் உண்மையிலேயே இந்த ஹதீதை நாங்கள் நேர்மையற்றவர்களாக இருந்தால் ஷியாவை எப்படியும் எதிர்கொள்ளணும்ன்றதான் இந்த ஹதீஸை நம்ம நிராகரிக்கணும். ஏன் நிராகரிக்கணும் தெரியுமா? மஹதி எதை பற்றி பேசுது? ஃபாத்திமா ரதியுல்லாஹு அன்ஹாவுடைய பரம்பரையில் ஒரு ஆட்சியாளர் வருவார்ன்னு தான் அந்த செய்தி, மஹதியை பற்றிய செய்தியெல்லாம் பேசுது. யாருடைய பரம்பரையில்? ஃபாத்திமா ரதியுல்லாஹுடைய பரம்பரையில் ஒரு ஆட்சியாளர் வருவார், அவர் நல்ல ஆட்சி புரிவார், அதானே அந்த ஹதீஸ் பேசுது. அப்போ இது யாருக்கு ஆதரவாக இருக்குது? ஷியாக்களுக்கு ஆதரவாக தானே. எது ஆதரவாக இருந்தாலும் எதிர்க்கணுமென்ற நம்ம அதை எதிர்க்கணுமா இல்லையா? நம்ம அதை என்ன செய்யலை, எதிர்க்கவில்லை. சஹீஹான ஹதீஸ் தான், மஹதி என்கின்ற ஒருவர் வருவார், அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பரம்பரையை சேர்ந்தவராகத்தான் என்ன செய்வார், இருப்பார். இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் ஒரு செய்தி மக்களுக்கு மத்தியில் பிரபல்யமாக இருக்குது. என்னன்னு சொன்னால், ஹுராசான் பக்கத்திலிருந்து, கிழக்கிலிருந்து, ஹுராசான் இந்த ஒரு செய்தியிலையும் கிழக்கிலிருந்து ஒரு செய்தியிலையும், அதாவது ராயாத்து சூத், கருப்பு கொடியினர்கள், கருப்பு கொடியை சுமந்து கொண்டு கருப்பு தலைப்பாகையுடைய அதாவது ஒரு குழுவினர் வருவார்கள். ஃபயஸ் அலூனகுமுல் ஹைர், உங்களிடத்தில் வந்து அவர்கள் ஹைரை கேட்பார்கள். ஹைரை கேட்பார்கள்னா ஆட்சியை கேட்பாங்க. உங்களிடத்துலன்னா யாரு? அரபுகளிடத்தில். உங்களிடத்தில் வந்து ஆட்சியை கேட்பார்கள். அப்போ ஃபலா யுஅதுனஹு, ஃபலா யுஅதுனஹும், அவர்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டார்கள். ஃபயக்துலூனகும் கத்லா, அப்படி நீங்கள் கொடுக்காத பொழுது உங்களோடு அவர்கள் யுத்தம் செய்து போராடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஒரு உச்சகட்ட போராட்டமாக அதனை செய்யும் இருக்கும். அதுக்கு பின்னால் ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, அதுக்கு பின்னால் என்ன நடக்கும்னு சொன்னால், உங்களே அவங்க அதிகாரத்துக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் இவங்க ஹைரை கொண்டு போய் கொடுப்பாங்க. அப்படின்னா என்ன, சரி நீங்களே ஆட்சி செய்யுங்கன்ற லெவல் வந்த உடனே ஆட்சியை கொண்டு போய் கொடுப்பாங்க. ஃபலா யஅஹுதுனஹு, அவங்க அந்த ஆட்சியை என்ன செய்ய மாட்டாங்க, எடுக்க மாட்டார்கள். எடுக்காமல் எனது பரம்பரையில் வரக்கூடிய ஒருவரிடத்தில் அதை கொண்டு போய் என்ன செய்வார்கள், ஒப்படைப்பார்கள். அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்கிறாங்க, நீங்கள் இவர்களை பற்றி கேள்விப்பட்டால், இப்படி ஒரு குழு கிழக்கில் வந்து ஹுராசானில் வந்து போராடுகிறார்ந்து கேள்விப்பட்டால், அங்கே போய் தவண்டேனும் நீங்கள் பையத்து செய்யுங்கள். ஃபஇன்ன ஃபீஹிம் ஹலீஃபத்துல்லாஹல் மஹதி, அல்லாஹ்வுடைய ஹலீஃபா மஹதி அவர்களில் தான் என்ன செய்வார், இருப்பார் என்று ஒரு பொய்யான ஹதீஸ் இது. விளங்கிட்டா? ஆதாரபூர்வமற்ற, ஆதார இப்போ சொல்கிற இதில் ஆதாரபூர்வம் நினச்சிடக்கூடாது, பலகீனமான ஆதாரமற்ற ஒரு செய்தி. இந்த செய்தியை வச்சு தான் நிறைய பேர் அங்கே போய் சேர்ந்துட்டிக்கிறாங்க பீராக்கில். அதை முக்கியமாக புரிஞ்சுக்கலாம். நீங்கள் இந்த செய்தியை வச்சு தான் தவண்டு போய் சேர சொல்லிக்கிறாங்க. அவங்க நிறைய கொலை செய்வாங்கன்னு வருது, அதில் ஆட்சியை கேட்பாங்கன்னு வருது, இவங்க கொடுக்க மாட்டாங்கன்னு வருது, பரபுகளில் பெரிய அழிவை அவங்க ஏற்படுத்துவாங்கன்னு வருது, அதனால் நீங்கள் தவண்டு போய் பைய செய்யணும், அல்லாஹ்வுடைய ஹலீஃபா மஹதி அவர்தான் இருப்பார்னு வருது என்ற அடிப்படையில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், போய் என்ன செய்கிறாங்க, இளைஞர்கள் தவறாக வழிநடத்தப்பட்டு பையத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரம் இமாம் சுஃபியான சௌரி சொல்கிறாரு, உங்களோட வீட்டுக்கு முன்னால் அப்போ இப்படி கேட்குறாரு, மஹதியை பற்றி நிறைய மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, நான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்குறேன். மஹதி உங்களோட வீட்டுக்கு முன்னால் போனாலும் நீங்கள் பைய செஞ்சிடாங்கன்றாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஒருவருக்கு பைய செய்யப்படும் சொன்னாங்களோ அப்படி மஹதி வந்தால் தான் மஹதிக்கு என்னது, பையத்தே. தவிர மஹதி என்பதற்காக யாருக்கு என்னது, பையத்து கிடையாது என்று சுஃபியான சௌரி விளங்கப்படுத்தினதை பார்க்குறோம். இப்போ இது யாருடைய ஆட்சி சம்பந்தமான பார்வை, ஷியாக்களுடைய ஆட்சி சம்பந்தமான பார்வை. மஹதி என்பவர் ஆட்சிக்கு வருவான் ரசூலாங்க செய்தது முன்னறிவிப்பே தவிர, மஹதிக்கு கட்டாயம் ஆட்சி கொடுக்கப்படணும் என்ற அடிப்படையில் சொல்லலை ரசூலாங்க. மஹதி என்பவர் வருவார், அவருக்கு ஆட்சி கிடைக்கும், அது ஒரு முன்னறிவிப்பே தவிர அவருக்கு கட்டாயம் கொடுக்க. உதாரணமாக தஜ்ஜால் வருவான் ரசூலாங்க சொல்லிக்கிறாங்க, கட்டாயம் தஜ்ஜால் நம்ம தேடி வர வைக்கணும்னு அர்த்தமா அதுக்கு, அது அர்த்தம் அதில் தஜ்ஜால் வருவா வந்தால் எப்படி நடந்துங்கன்ற அர்த்தமே இல்லையே. தஜ்ஜால் எப்படியாவது தஜ்ஜால் வருவான் ரசூலாங்க சொல்லிக்கிறாங்க, அதனால எப்படியாவது நம்ம தஜ்ஜால தேர வேண்டிய கடமையில் இருக்கிறோம்னு அர்த்தம் அல்ல. அதே மாதிரி தான் மஹதியுடைய விஷயம், மஹதி வந்தால் மஹதின்னு நம்ம தெரிஞ்சால் உலகமே போய் அவருக்கு என்ன செய்யும், பையச்சியும். ஆனால் இந்த செய்தி, இந்த கிழக்கிலிருந்து வருமானு இந்த செய்தி இருக்குதே, இது பலகீனமானது. இன்னொரு வகையில் யோசிச்சிங்கன்னா, பல வகையில் இது சஹியான ஹதீஸுக்கு முரண். கிழக்கிலிருந்து ரசூலாங்க என்ன வருமானு சொல்லிக்கிறான், பல ஹதீஸில் ஃபித்னா வருமானு சொல்லிக்கிறான், சைத்தானுடைய கொம்பு அங்கிருந்து வருமானு சொல்லிக்கிறான் கிழக்கிலிருந்து. அதே போல் தஜ்ஜாலும் கிழக்கிலிருந்து வருவான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுக்கிறாங்க சொல்லிக்கிறாங்க. அப்போ இதில் அலாமத்துல் வத, இட்டுக்கட்டப்பட்ட தன்மை ஒன்று இருக்குது. காரணம், ஈரான் கிழக்கு, ஈராக் வந்து கிழக்கு, எனவே இது அதுக்கு அதில் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் வந்து, ஒரு முக்கியமான அறிவிப்பாளர் வந்து இவர் ஷியாக்காரன்னு குற்றஞ்சாட்டப்பட்டவரும் தான். அப்போ இதில் வந்து சில பொழுதுகளில் ஒரு இட்டுக்கட்டு கூட என்ன செஞ்சிருக்கலாம், நடந்திருக்கலாம், அவர்களுக்கு சார்பாக இருக்கணும். இது நான் உங்களுக்கு சொன்னதுக்கான காரணம், ஆட்சி சம்பந்தமான ஒரு தெளிவான பார்வை வைக்கணும். ஒரு பெரும் கூட்டமே, ஒரு பெரும் கூட்டமே உலக முஸ்லிம்களுடைய எண்ணிக்கையில் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இவர்கள் 10 வீதம் தான் வருவாங்க. இவர்கள் சியாக்கள் என்றவர்கள் பத்து வீதம் வருவாங்க. ஒரு பெரும் கூட்டமே ஆட்சியை பத்தி எப்படி நம்பிக்கிறாங்க, ஆட்சியை வந்து எப்படி நம்பிக்கிறாங்க, ஆட்சி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பரம்பரையில் வர வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு அவர்கள் நம்பியிருக்கிறார்கள். பதினோரு பேருக்கு வந்துட்டு அப்படின்னு நம்பியிருக்கிறாங்க. இதுல சில இடங்கள இடையில இப்ப முரண்பாடு வராமையா இருக்கும், எல்லாருக்கும் எல்லாத்துக்குள்ளயும் முரண்பாடு வரத்தான் செய்யும். அப்படி முரண்பாடு வந்த இடத்துலதான் இஸ்மாயிலியான்னு மூசவியான்னு ரெண்டா பிரிஞ்சாங்க. மூசாவுக்கு போக வேண்டிய ஆட்சி இவங்க சொன்னாங்க, இல்ல அடுத்த பிள்ளைக்கு போகணும் இஸ்மாயிலியாக்கள் சொல்லணும் போன்னு பிரிஞ்சாங்க. இஸ்மாயிலியாக்கள் போரா போரான்னு சொல்றமே பஹரா அப்படி போயிட்டாங்க, விளங்கிட்டா. மூசவியாக்கள் இஸ்னாஸ்ரியா ஈரான் இப்படி என்னது ஒரு மகனுக்கு அந்த மகன் பிரச்சனையில அப்படி திரும்பிட்டு போயிட்டு. இதெல்லாம் நீங்க புரிஞ்சு கொள்ளணும். இஸ்லாமிய ஆட்சி என்ற பகுதியை மஹதி, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரம்பரைக்குள் சுருக்கிய ஒரு வழிகட்ட ஒரு அமைப்பினர் தான் இந்த ஷியாக்கள். இவங்களை இன்னொரு வகையில் சொல்லுவாங்க இஸ்னை அஷரியா. இஸ்னா அஷரனா என்ன, நம்ம இத்னா அஷரன்வோம், இஸ்னா அஷரன் பனிரெண்டு. அப்ப இஸ்னை அஷரியான்னு சொன்னா பனிரெண்டு இமாமியத் கோட்பாடு உள்ளவர்கள் இவர்கள். இன்னொன்று சொல்லுவாங்க அவளுக்கு இமாமியா, எப்பயும் இமாமத்து தான் இஸ்லாம்னு சொல்றாங்க. அதாவது இமாம் இருந்தா தான் இஸ்லாம், இஸ்லாம் இருந்தா தான் இமாம், ரெண்டு இல்லாட்டி அவன் முஸ்லீமே இல்லை என்ற கோட்பாட்டில் உள்ளவர்கள். இது அவர்களுடைய ஆட்சி சம்பந்தமான பார்வை. இப்போ நம்மளுக்கு ஒரு ஆட்சி சம்பந்தமான பார்வை இருக்கணுமா இல்லையா? இப்போ நம்ம நாடுகளை புதுசாக உருவாகினாங்களே ஜமாத்துல் முஸ்லிமீன், ஜமாத்து தக்ஃபீர், மற்றவங்களை காஃபிர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜமாத். இவங்களோட இஸ்லாமிய ஆட்சி சம்பந்தமான பார்வை என்ன, மன்மாத்த வலை சஃபியுனுக்கு பையத்துன் மாத்தமீத்தன் ஜாஹிலியா, யாருடைய காலத்தில் பையத்திலேயோ ஒரு ஜாகிலிய மரணம் மரணிக்கிறான் ரசூலா சொன்னாங்க. எனவே ரெண்டு பேர் இருந்தால் ஒருத்தருக்கு பைய செஞ்சிடணும். உலகத்தில் ரெண்டு முஸ்லீம் தான் இருக்கிறான்னு வைங்களேன், ஒரு ஆளுக்கு என்ன செஞ்சிடணும், பையத்து செய்து விட வேண்டும். யாரெல்லாம் பையத்து செய்யவில்லை அவங்களாம் காஃபிர்கள், முஸ்லீம்கள் அல்ல அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போ ஜமாத்து தக்ஃபீர் வல் ஹிஜ்ராண்டு ஒரு ஒரு குழு, இது இப்படி ஒரு குழுவினர் இருக்கிறத நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். இது ஆட்சி சம்பந்தமான தவறான பார்வை, இது ஆட்சி சம்பந்தமான தவறான பார்வை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயும் ஆட்சி இல்லாமல் இஸ்லாம் இல்லைன்னு எங்கே சொல்ல சொல்லவே இல்லை, ஆட்சி இல்லாமல் இஸ்லாம் இல்லைன்னு சொல்லலை. ஆட்சிக்காக வேண்டித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருந்தா மக்காலிருந்து அபிசீனியாவுக்கு போயிருக்கவே கூடாது, மக்காலிருந்து அபிசீனியாவுக்கு போயிருக்கவே கூடாது. ரெண்டுலேயும் குஃப்ரான மன்னர் தானே, ரெண்டுலேயும் காஃபிரான மன்னர் தான். ஆட்சி எதற்குத்தான் இஸ்லாம்னா அபிசீனியாவுக்கு போயிருக்கவே கூடாது. எனவே இப்படி ஒரு பார்வை இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இது அல்லாமல் எங்களிடத்தில் சில தவறான, அதாவது ஆட்சி சம்பந்தமான பார்வைகள் இருக்குது. அதுக்கு காரணம் எமக்கு சூழ உள்ள அமைப்புகள், எமக்கு சூழ உள்ள இஸ்லாமிய அமைப்புகளுடைய தவறான அந்த சித்தாந்தங்கள் காரணமாக நாமும் சில பொழுதுகளில் ஆட்சிகளை சில மக்கள் தவறாக விளங்கி வச்சுக்கிறாங்க. என்ன அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், இன்றைக்கு மொத்தம் 50 இஸ்லாமிய முஸ்லீம் நாடுகள் இருக்கின்றன, 50 முஸ்லீம் நாடுகள் இருக்கின்றன, 50 முஸ்லீம் நாடுகள். இந்த 50 முஸ்லீம் நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கமே வானா அப்படி சட்டம் போட்டு உள்ளவங்க இருக்கிறான், மார்க்கம் இருக்கக்கூடாது இங்கே அப்படின்ற சட்டம் போட்டு உள்ளவங்களும் என்ன செய்கிறாங்க ஆட்சியில் இருக்கிறாங்க. இங்கே இந்த மதுஹபு மட்டும்தான் ஆட்சியில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. ஷியா இருக்குது, ஜெய்தி இருக்குது, இபாதியா இருக்குது, இப்படி பல குழுவினர் இருக்கிறாங்க. அதுபோல அஹ்லு சுன்னாவல் ஜமாஅத்தினர் குர்ஆன் சுன்னா மட்டும்தான் இருக்கணும் என்று சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆட்சி, பலவிதமான ஆட்சி இதுகள்லாம் இருக்குது. இப்போ இவர்களை எல்லாம் நாம் வந்து எப்படி பார்ப்பது, இஸ்லாமிய ஆட்சி என்பதை எப்படி பார்ப்பது என்கின்ற ஒரு பகுதி நாம் என்ன செய்யணும் புரிந்து கொள்ளணும். இதை நான் சுருக்கமாக என்ன செய்யற இந்த இடத்துல விளங்கப்படுது. இப்ப ஆட்சி சம்பந்தமாக முஸ்லீம்களுக்கு மத்தியில பல வழிகட்ட பார்வைகள் இருக்கிறத நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன் சொல்லிட்டேன். சரியான முறையில் ஆட்சி எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டா எங்களை நிறைய பேர் என்ன விளங்கி வச்சுக்கிறாங்கன்னு சொன்னால் ஹலீஃபா ஹிலாஃபத் இது மட்டும் தான் இஸ்லாமிய ஆட்சி, மற்ற எல்லாம் இஸ்லாமிய ஆட்சி அல்ல. எங்கள் அதிகமான பேர் விளங்கி இருக்கிறத நாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம், இஸ்லாமிய ஆட்சி அல்ல. ஆனால் இப்போ குர்ஆனில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நபிக்கு ஆட்சி கிடைச்சதை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிறான். எங்களுக்கெல்லாம் பிரபல்யமான ஒரு நபி யார், யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம், அந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வைக்கிறாங்க. எங்களுக்கு மிக மிக தெரிஞ்ச விஷயம் சுலைமான் தான், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், இவர்கள் எல்லாம். இவங்க எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹிலாபத் அடிப்படையில் வரலை. நல்லா பாருங்கள் நீங்கள் அந்த இடத்துலலாம் எப்படி வர்றாங்கன்னு சொன்னால் அவங்க நபி என்ற அடிப்படையில் ஆட்சியாளராக இருந்தாங்க, அவங்க நபி அதனால் அவர்கள் ஆட்சியாளர். அதனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க கானத் பனு இஸ்ராயில் தசூசுஹுமுல் அம்பியா குல்லமா ஹலஃப நபியுன் ஹலஃப நபியுன். பனு இஸ்ரவேலர்கள், அதாவது யூத கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க, அவர்களை நபிமார்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். கானத் தசூஸ் சியாசாண்டா, அதாவது இந்த அரசியலுக்கு சொல்றது, தசூசுஹுமுல் அம்பியா நபிமார்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். குல்லமா ஹலஃப நபியுன், ஒரு நபி போனால் இன்னொரு நபி அந்த இடத்துக்கு என்ன செய்வாரு வருவாரு. தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இப்படி என்னது ஒவ்வொருத்தர ஆட்சிக்கு வந்து கொண்டிருந்தார்கள். அது போல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இடத்துல ஆட்சிக்கு வரார். அவர் வந்த ஆட்சி எப்படி, அங்கே மன்னராட்சி தான். மன்னராட்சியில் இவருக்கு என்னது ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கிடைக்குது, பொருளாதார அமைச்சு என்ன செய்யுது கிடைக்குது. அப்படித்தான் அவரே கேட்கிறார், ஜஅல்னி அலா ஹசாயினில் அர்த், பொருளாதார விஷயத்துக்கு என்ன ஆட்சியாளராக நியமியுங்கள். அப்போ கொடுக்கப்படுது. மன்னர் ஆட்சி என்ன, குஃப்ரான் ஆட்சி. அவருடைய ஆட்சி குஃப்ரான ஆட்சி. இப்போ அல்லாஹு தஆலா அதில் சொல்கிறான், நாங்கள் இவ்வாறு தான் நாடியவர்களை எங்களது ரஹமத்தை கொண்டு நாங்கள் ரஹமத்தை கொடுப்போம் என்றார். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து கிடைச்ச ஆட்சி நல்ல ஆட்சியா அல்ல. ஆனால் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறாதே, ரஹமத் அப்படின்னு என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். ரஹமத்துன்னு அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். அப்படின்னு அர்த்தம் என்னென்னா, ஒரு மனிதனுக்கு ஆட்சி செய்வதற்கு சந்தர்ப்பம் கிடைப்பது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ரஹமத். ஆட்சி செய்வதற்கு ஒரு அதாவது 100,000 பேரை ஆட்சி செய்வதற்கு ஒருத்தருக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருங்க அதிகாரத்தோட, அது அருளா இல்லையா, அருள். ஆனால் அந்த ஆட்சி அவன் எப்படி செய்கிறான்ன்றதை பொறுத்து தான் அது அவனுக்கு கூலியாகவோ தண்டனையாகவோ என்ன செய்யும், அது மாறும். அப்போ ரசூலுல்லாஹி அல்லாஹு தஆலா குர்ஆன்ல எடுத்து பார்த்தீங்கன்னா, அப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இப்படி மூணு நபிமார்கள் அல்லாஹு தஆலா சொல்கிறான். அவர்களுடைய ஆட்சி எதுவுமே கிலாபத்துடைய ஆட்சியாக என்ன செய்யலை, இருக்கலை. கிலாபத்துடைய ஆட்சி என்ன என்ன, மக்கள் செலக்ட் பண்ணி ஆட்சியாளராக வாரது. மக்கள் எப்படி செலக்ட் பண்ணுறன்றது வேறு, அது சொல்கிறாரு. ஜனநாயக முறைன்னு சொல்ல அப்படி இல்லை, எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்றது வேறு. ஆனால் மக்களுடைய விருப்பத்தின் பெயரில், முழுமையான விருப்பத்தின் பெயரில் ஒருத்தர் என்ன செய்யறது, ஆட்சிக்கு வருவது என்பதுதான் கிலாபத் என்கின்ற பகுதி. இப்போ நேராக வந்து இங்கே சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது சொல்கிறாங்க, நான் தான் நபி, எனக்கு கடைசி நபி, எனக்கு பின்னால் நபி கிடையாது. வலை சபாதி நபி, எனக்கு பின்னால் நபி கிடையாது. அப்போ எனக்கு உங்களுக்கு பின்னால் நபி கிடையாது. அப்போ நபிமார்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். இப்போ நபி போன பின்னால் நபி கிடையாதுன்னா முஸ்லீம் சமுதாயத்துக்கு என்ன? அப்போ ரசூலுல்லாஹி சொல்றாங்க, வஸதகுனு கிலாஃபத்துன் அலா மின்ஹாஜுன் நுபுவா, நபித்துவத்தின் அடிப்படையில் கிலாஃபத் ஏற்படும், நபித்துவத்தின் அடிப்படையில் கிலாஃபத் ஏற்படும் அப்படின்னு ரசூலுல்லாஹி சொல்றாங்க. நபித்துவத்தின் அடிப்படையில் கிலாஃபத். இப்போ இதில் ரெண்டு விஷயம் சொல்றாங்க ரசூலுல்லாஹி, ஒன்று கிலாஃபா, ரெண்டாவது மின்ஹாஜுன் நுபுவா, நபித்துவத்தின் அடிப்படையில் ஏற்படும். அது எவ்வளோ காலம் இருக்கணுமோ அவ்வளோ காலம் அது என்ன செய்யும், இருக்கும். அதாவது அல்லாஹு தஆலா அதை எவ்வளோ காலம் வச்சிருக்கான் அது வரைக்கும் இருப்பான். சும்மா தக்குனு முல்கன், பின்னர் அது என்ன எதாக மாறும், மன்னர் ஆட்சியாக அது மாறும், மன்னர் ஆட்சியாக அது மாறும். சும்மா தக்குனு முல்கன், அதாவது ஆப்தன் என்றாங்க ரசூலா. ஃபர்ஸ்ட்டுக்கு அதாவது முல்கன் ஆப்தன் ஜபரூத்தன், அப்புறம் முல்கன் ஆப்தன் ரசூலா சொல்கிறாங்க. அதாவது அசைக்க முடியாத மன்னர் ஆட்சியாக என்ன செய்யும், அது மாறும். இப்படி ரெண்டு மன்னர் ஆட்சியும் சொல்கிறாங்க ரசூலா, இடையில ரெண்டு மன்னராட்சி சொல்லிட்டு சும்மா தக்குனு கிலாஃபத்துன் அலா மின்ஹாஜுன் நுபுவா, பின்னரும் மறுபடியும் என்ன செய்யும், நபித்துவத்தின் அடிப்படையில் கிலாஃபத் ஏற்படும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான். ஒரு ஹதீஸ் நான் மூணு உங்களுக்கு சேர்த்து வழங்கப்படுது. ரெண்டாம் ஹதீஸை பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, கிலாஃபத்துன் நுபுவா தலாசூன சனா, நபித்துவத்தின் அடிப்படையிலான கிலாஃபத் 30 வருடங்கள் இந்த உலகத்தில் நிலைத்திருக்கும். எத்தனை வருடங்கள், 30 வருடங்கள் நிலைத்திருக்கும். இது ஒரு ஹதீஸ். மூன்றாவது இன்னொரு செய்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யம்லி அலா லா யஸாலு ஹாதத் தீனு காயிமன் ஹத்தா யம்லி ஃபிஹிம் 12 கலீஃபா, இந்த மார்க்கம் உறுதியாக இருந்து கொண்டே இருக்கும், 12 கலீஃபாக்கள் இந்த உலகத்தில் போகின்ற வரைக்கும் மார்க்கம் உறுதியாக இருந்து கொண்டே இருக்கும். இப்போ இந்த எல்லா செய்தியும் ஆட்சியை பற்றி பேசக்கூடிய செய்திகள், ரசூலுல்லாஹோட முன்னறிவிப்போடு சம்பந்தப்பட்ட செய்திகள். இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு அடையாளம் சொல்கிறாங்க, கிலாஃபத்துன் நுபுவா அலா மின்ஹாஜின் நுபுவா, நபித்துவத்தின் அடிப்படையிலான கிலாஃபத் அப்படின்னு ரசூலுல்லாஹி சொல்கிறான். இப்போ நபித்துவத்தின் அடிப்படையிலான கிலாஃபத்தை அதை எப்படி புரிஞ்சுக்கிறது, முதலாவது கிலாஃபத்தை என்ன தெரியுமா, ஹல்ஃபன் சொல்லுவோம் இங்கே அரபில், ஹல்ஃபன் என்ன பின்னால் விளங்கிட்டா, அப்போ ஹல்ஃபண்டாக தான் அந்த அதுலேருந்து வந்தது தான் கிலாஃபத். ஹலீஃபா என்று சொன்னால் பின்னால் வருபவர் என்ற அர்த்தம். நாங்கள் இருக்கிற இடத்துக்கு எனக்கு பின்னால் அந்த இடத்துக்கு யார் வரவரோ அவர் ஹலீஃபா, நம்ம போகிறோம் அந்த இடத்துக்கு இன்னொரு வாரார். இப்போ அதனால தான் அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்களுக்கு மக்கள் சொன்னாங்க, ஹலீஃபத்துல்லா, அல்லாஹுடைய ஹலீஃபா இவர், நபி உள்ளாண்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹலீஃபத்துல்லாண்டா அபூபக்கர், அல்லாஹுடைய ஹலீஃபா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அபூபக்கர் சொன்னாங்க, அல்லாஹ் தான் ஹலீஃபா, அல்லாஹுடைய ஹலீஃபான்னு என்னை சொல்ல வேண்டாம், அல்லாஹ் தான் ஹலீஃபா, நாங்கள் ரசூல்லாங்க தார் அபூபக்கர் அல்லாஹுடைய ஹலீஃபான்னு சொல்ல வேண்டாம், நான் ஹலீஃபத்து ரசூலில்லா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹலீஃபாவே தவிர அல்லாஹ்வுடைய ஹலீஃபா அல்ல. ஏன் அப்படி சொன்னாங்க தெரியுமா, ஹலீஃபாண்டா
ஒரு இடத்துக்கு ஒரு ஆள் போனவர் அந்த இடத்துக்கு வாரவர். அப்படின்னா நம்ம பாருங்க, நம்ம இப்போ துவால சொல்றோம், சுபஹான் அல்லதி சஹர் லனா ஹாதா, அதில் என்ன சொல்றோம், அதாவது அந்த சாஹிபு ஃபி ஸஃபர் வல் ஹலீஃபத்து ஃபில் அஹல், நான் நீ தான் எனக்கு பிரயாணத்தில் தோழன், என் குடும்பத்தில் நீ தான் ஹலீஃபா. யாருக்கு சொல்கிறோம், அல்லாவை பார்த்து. ஏன்னா நம்ம போயிட்டோம், இப்போ அந்த இடத்துல யார் பொறுப்பு, அல்லா தான். நம்ம அந்த இடத்துல இது நீங்கிய பின்னால் அந்த இடத்துக்கு அல்லா நீங்கிறவன் இல்லை, அல்லா நீங்கி நாம் அந்த இடத்துக்கு வரலை, நாங்கள் நீங்கி அல்லா அந்த இடத்துக்கு என்ன செய்கிறான், வருகிறான். அதனால் அந்தல் ஹலீஃபத்து ஃபில் அந்தல் ஹலீஃபத்து ஃபில் அஹல், குடும்பத்தில் நீ தான் என்னது பொறுப்பு. எனவே அல்லா தான் எல்லா இடத்துக்கும் ஹலீஃபா, எங்கள் எல்லாருக்கும் ஹலீஃபா யார், அல்லா தான். காரணம் என்ன, நம்ம ஒரு இடத்துலேருந்து போனோம்னா என்னது அந்த இடத்துடைய முழு அதிகாரமும் எல்லா விஷயம் யார கைக்கு போயிடும், இறைவன் கையில். அதனால் ஹலீஃபா அல்லா தான். எனவே அல் இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்லி ஹலீஃபா, இந்த உலகத்தில் நான் ஹலீஃபாவை ஆக்கப்போகிறேன் என்றதுக்கு எப்படி மொழிபெயர்ப்பாங்க, ஒரு பிரதிநிதியை என்ன செய்கிறேன், ஆக்கப்போகிறேன் இந்த உலகத்தில். மனிதனை படைக்கிற நேரத்தில் அல்லாஹு தஆலா சொன்னோன்னு சொல்லுவாங்க, குர்ஆனில் வரும். எப்படி இந்த உலகத்தை நாம் ஒரு பிரதிநிதியை ஆக்கப்போகிறோம், பிழை பிரதிநிதி அல்லாஹ்வுக்கு பிரதிநிதி யாரும் இல்லை, அல்லாஹ் தான் நமக்கு பிரதிநிதியாக இருப்பானே ஒழிய பிரதிநிதியாக நாங்கள் என்ன செய்யலாம் அல்லாஹ்வுக்கு ஆக முடியாது. அது ஹலீஃபாண்டா என்னண்டா, ஒருவர் போக இன்னொருவர் வர, ஒருவர் போக இன்னொருவர் வர, இப்படி ஒரு சமுதாயத்தை நம்ம என்ன செய்கிறோம், படைக்கப் போகிறோம். ஹலஃபை, ஒரு ஆள் போகிறாரு இன்னொரு வருவார், இன்னொரு ஆள் போவார் இன்னொரு வருவார், இப்படி பரம்பரையை பெருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை நாம் படைக்கப் போகிறோம் அப்படிதான் அல்லாஹு தஆலா சொன்னானே தவிர, இந்த பிரதிநிதி என்ற அடிப்படையில் ஹலீஃபத்துல்லா அல்லாஹ்வுடைய ஆட்சியை உலகத்தில் செய்ய வர மனிதர்கள் அப்படி என்று சொல்கிற கருத்து இந்த புதுசாக என்ன செஞ்சது தான், ஏற்படுத்தப்பட்டதை ஒளி அந்த கருத்து பிழையானது. இப்போ இந்த அடிப்படையில் ஹிலாஃபத்தை புரிஞ்சிட்டிங்கன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்கிறாங்க, ஹிலாஃபத்துன் அதாவது நபித்துவத்தின் அடிப்படையில் ஹிலாஃபத்துன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. நபித்துவத்தின் அடிப்படையில் ஹிலாஃபத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு இலகுவான வழி என்னன்னா, ரசூலுல்லாஹ் இன்னொரு செய்தி சொன்னாங்க. அதில் என்ன சொன்னாங்க, நபித்துவத்தின் அடிப்படையில் ஹிலாபத் எத்தனை வருஷம் இருக்கும், 30 வருடங்கள் இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்போ 30 வருடங்கள் ரசூலுல்லாஹ்களுக்கு பிறகு இருக்குமாக இருந்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி எத்தனையாம் ஆண்டு மரணித்தார்கள், கேட்டது ரசூலுல்லாஹ் பத்தி தான், ஹிஜ்ரி 11 ஆண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கிறாங்க. என்ன மாதம் மரணிக்கிறாங்க, ரபியுல் அவ்வல் மாதம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 11 ஆண்டு மரணிக்கிறாங்கன்னா, அப்ப முஹர்ரம் சஃபர் ரபியுல் அவ்வல் அப்படின்னா 3 மரணிச்சிட்டாங்க. அப்ப 11 நீங்க என்னன்னு சொன்னால், 40 வருடம் வந்தால், ஹிஜ்ரி 40 வருடம் வந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 10 வருஷத்தை அதை நீங்க கழிக்கணும், கழிச்சா எத்தனை வருடம், 30 வருடங்கள். அப்ப ஹிஜ்ரி 40 வருடம் அலி ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்படுறாங்க, ஹிஜ்ரி 40 வருடம் அலி ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். அப்படின்னா அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரதியுல்லாஹு அன்ஹும் இந்த 4 பேருடைய ஆட்சி 30 வருஷம் இருந்துச்சு, இந்த 4 பேருடைய ஆட்சி 30 வருஷம் இருந்துச்சு. அப்போ ஹிஜ்ரி 40 வருடம், ரசூலுல்லாஹ்களுக்கு 10 வருஷம் நீங்கள் அப்படி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால், ஹிஜ்ரி 40 வருடம் அலி ரதியுல்லாஹு கொல்லப்படுறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க நபித்துவத்தின் அடிப்படையிலான ஹிலாஃபத் 30 வருடங்கள் என்ன செய்யும், இருக்கும் என்றாங்க. அப்படி என்றால் நபித்துவத்தின் அடிப்படையில் ஹிலாஃபத்தை பார்க்கணும்னா யார் அவங்க, அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரதியுல்லாஹு அன்ஹு, இவர்கள் 4 பேரும் சண்டை செய்து ஆட்சிக்கு வரல, யுத்தம் செய்து ஆட்சிக்கு வரல, மக்களுடைய ஆதரவு, மக்களுடைய ஆதரவின் காரணமாகத்தான் அவங்க என்ன செஞ்சாங்க, ஆட்சிக்கு வந்தார்கள். மக்களுடைய பையத்து, மக்களுடைய உடன்படிக்கை, இதன் அடிப்படையில் என்ன செய்தார்கள், அவர்கள் பையத்து செய்தார்கள் என்ற செய்தி நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரதியுல்லாஹு அன்ஹும் இவர்கள் 4 பேரும் நபித்துவத்தின் அடிப்படையில் ஹிலாஃபத்திற்கு வந்தவர்கள், நபித்துவத்தின் அடிப்படையில் ஹிலாபத்துக்கு வந்தவர்கள். சரி, நபித்துவத்தின் அடிப்படையில் ஹிலாபத்துக்கு வந்தவர்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நபித்துவத்தின் அடிப்படையில் ஹிலாபத்தை இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கொள்றதுக்கு அதில் ஒரு ஸ்பெஷலிட்டியை பார்ப்போம். இப்போ அபூபக்கர் ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களால் மக்கள் எல்லாம் கூடி நீங்க தான் ஹலீஃபாண்டெல்லாம் தெரிவு செய்ய நடக்கலை, சகைஃபத்து பனி சாயிதாண்ட இடத்துல அபூபக்கர் உமர்றதுல பைய செய்கிறாங்க, அபூபைதா பைய செய்கிறாங்க, அதோட ஓ அப்படி 1-2 பேர் தான் முன்னுக்கு வந்து பைய செய்தார்கள். ஆனால் உமர் ரதியுல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மிம்பரில் அதை விளங்கப்படுத்தினார். அபூபக்கருக்கு எப்படி பையத்து செய்யப்பட்டதோ அது மாதிரி இந்த உலகத்தில் யாருக்கும் பைய செய்யப்படக்கூடாதுன்றான் உமர் ரதியுல்லாஹு அன்ஹு குதுபால. எப்படி சொல்கிறாங்க அதை, அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க, அபூபக்கரை போன்ற எவரும் உங்களில் கிடையாது, அபூபக்கருக்கு பைய செய்யப்பட்டால் அந்த இடத்துல சண்டை நடத்து அபூபக்கரை வெட்டுறதுக்கு யாரும் வரமாட்டாங்க, ரதியுல்லாஹு அன்ஹு அவரோட யாரும் யுத்தம் செய்ய வரமாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் அபூபக்கர் ரதியல்லாஹு யாருன்னு எல்லா மக்களுக்கும் தெரியும். அதனால வலை சஃபீக்கும் மிஸ்லு அபூபக்கர், உங்களை எவருமே அபுபக்கர் போன்றவர்கள் அல்ல. அதனால அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மக்கள் ஆதரவு, எல்லாரும் ஆதரவு இருந்துச்சு. என்னதான் எங்களுக்கு ஆட்சி வேணுமென்ற பிரச்சனை இருந்தாலும் அபுபக்கரால் பய செய்யப்பட்ட பின்னால் அன்சாரிகள் என்ன செஞ்சாங்க, உடனே பய செஞ்சாங்க. அபுபக்கர் எல்லா மக்களும் பய செய்தார்கள். எனவே அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட மத்தியில் மக்கள் ஆதரவு என்ன செஞ்சது இருந்தது. அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க, நான் உங்களுக்கு எனக்கு பொறுப்பு தரப்பட்டிருக்கிறது, என்னட்ட எந்த தவறு கண்டாலும் அதை சுட்டி காட்டக்கூடிய உரிமை உங்களுக்கு உண்டு. அப்படி மக்களுக்கு என்ன செய்யறாங்க, சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அப்போ முதல் விஷயம், மக்களுடைய ஆதரவும் அந்த மக்களுடைய தேர்வும் அடிப்படையில் ஒருத்தர் என்ன செய்யணும், அந்த ஆட்சிக்கு வரணும். மக்கள் கெட்டவர்களா நல்லவர்களா, சரியா தேர்வு செய்யலாம் கெட்டதா தேர்வு செய்யறாங்களா, இரண்டாவது பகுதி. ஆனால் மக்களுடைய ஆதரவு இல்லாமல் ஒருத்தர் ஆட்சியில் என்ன செய்யக்கூடாது, நிலைக்கூடாது என்பது முதல் செய்தி. ஹிலாபத்தும் அலா மின்ஹாஜு நுபுவா, நபித்துவத்தின் அடிப்படையிலான ஹிலாபத்துக்கு. இதை உடனே ஓட்டுக்கு போயிடக்கூடாது, இதெல்லாம் கிட்ட அது வேறு இது வேறு முதல் அம்சம். இரண்டாவது அம்சம் என்ன தெரியுமா, அப்படி ஆட்சிக்கு வந்தவர் எப்பொழுதும் மக்கள் விஷயத்தில் நீதியை நிலைநாட்டக்கூடியவராக இருக்கணும், நீதியை நிலைநாட்டக்கூடியவராக இருக்க வேண்டும். அபுபக்கர் எங்களுக்கு சொல்லுவாங்க எப்படின்னா, பலம் உள்ளவர் அவரில் பேராசைப்பட மாட்டார், பலகீனமானவர் அவர் விஷயத்தில் அஞ்ச மாட்டார். அப்படின்னா என்ன, பலமானவருக்கு ஒரு எண்ணம் இயல்பில் இருக்கும், நான் சாதிப்பேன், ஆட்சியாளரோட பேசி விஷயத்தை முடித்து நான் சாதிப்பேன் எண்ணம் இருக்கும். இது யார்கிட்ட அதிகமாக வரும், ஏன் அநியாக்காரன் ஆட்சியாளர் ஆகிறான், அவனை நினைக்க நினைக்க எனக்கு என்ன செய்யும், அந்த இது கூடி வரும். அபுபக்கரா விஷயத்தில் யாருக்கு அந்த எண்ணம் என்ன செய்யாது, வராது, என்ன நடக்காது என்றால் நடக்கும். அப்போ அப்படிப்பட்ட ஆட்சியாளர் ஆகணும். பலகீனமானவர் நீங்கள் எப்படியா போய் பேசுங்களே என்று சொல்லுவார், ஏன் எனக்கு என்ன மரியாதைன்னு அங்கே தெரியாது அப்படின்னு. அந்த லெவலில் பலகீனமானவர் இருக்கவும் இல்லை, நேரம் அபுபக்கர் போய் பேசுகிற நிலமையில தான் என்ன செய்தார்கள் இருந்தார்கள். இதுதான் நீதியான ஆட்சி. அதனால தான் அவர் சொன்னார், உங்களுக்கு மத்தியில் நான் ஆட்சியை செய்திருக்கிறேன், நீங்கள் வந்து எனக்கு தவறுன்னு சுட்டி காட்டிடுங்க. இது மக்கள் விஷயத்தில் ஆட்சியாளர் எப்பயும் வெளிப்படையாக நடந்து கொள்கிற அமைப்பில் இருக்கிறது. இந்த மாதிரி நீதி நிலைநாட்டப்படல், மார்க்கம் நிலைநாட்டப்படல், மக்களுடைய விருப்பம் அதில் இருத்தல், இதெல்லாம் நபித்துவத்தின் அடிப்படையிலான ஹிலாபத்துக்கான அடையாளம். அதனால தான் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஆட்சி சம்பந்தமான ஹுத்பாவில் சொல்லக்குள்ள சொன்னார்கள், அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை இப்படி கதை பரவுச்சு, உமர் ரதியல்லாஹு மௌத் ஆகிட்டாங்கன்னா நாம் இப்படி இந்த ஆளுக்கு பையச் செய்கிற முடிவெளிக்கிறோம்னு ஒரு ஆள் சொல்லிவிட்டார். உமர் ரதியல்லாஹு மௌத் ஆகிட்டாங்கன்னு சொன்னால் இப்படி அவருக்கு தான் பையத்து அப்படின்னு, அபுபக்கரானு பையத்து நடந்ததே அது மாதிரி இவருக்கு பையத்துன்ட்டாங்க. அதைத்தான் உமர்லாம் மிம்பரில் ஏறினாங்க, மிம்பரில் ஏறி சொன்னாங்க, அபுபக்கருடைய செப்டர் வேறு, இதெல்லாம் விளங்கப்படுத்திட்டு சொன்னாங்க. எனவே உங்களது உரிமையை உங்களிடமிருந்து பறிக்கின்றவர்கள் விஷயத்தில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள்னா, இப்போ யார் கையில் கொடுத்தாங்க, அதை மக்களோட கையில் தான் என்ன செய்தார்கள், அதை கொடுத்தார்கள் என்ற சப்ஜெக்டை நம்ம பார்க்குறோம். ரைட், இப்போ அடுத்த பகுதியாக அபுபக்கர்லாங்க உமர்றதில்லை அவங்களாம் என்ன செய்கிறாங்க, வச்சுட்டு போகிறாங்க. அபுபக்கர்லாங்களுக்கு உமர்லாங்க என்ன இதெல்லாம் பேசினாங்களோ அதான் உமருக்கும் பொருத்தமான பதில். என்ன காரணம், அபுபக்கருக்கு அடுத்தபடியாக உமரை எதிர்க்கிற யாருமே என்ன செய்யலை, இருக்கலை. உமருடைய நீதியை பயப்படுற யாருமே இருக்கலை. உமர் வந்து கொஞ்சம் வளைஞ்சு போவார்னு யாருமே என்ன செய்யலை, நினைக்கல. அதனால் உமருக்கு மக்கள் முழுமையான ஆதரவு என்ன செஞ்சுது, அந்த இடத்துல இருந்தது. உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் விஷயத்தில், அதுக்கு பின்னால் வந்தவங்க விஷயத்தில் அந்த உடன்பாடு என்ன செய்யலை, இருக்கலை. அதனால தான் உமர்லாங்க என்ன செஞ்சாங்க, ஆறு பேருக்கு மத்தியில் சூறாவை வச்சுட்டு போனாங்க. அந்த வச்ச ஆறு பேரும் மக்கள் ஆதரவு பெற்றவர்கள், ஆறு பேரை வச்சாங்களே, அந்த ஆறு பேர் யாரு, மக்களுடைய பெரும் ஆதரவை பெற்ற ஆறு பேர்கள். அதனால தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து கடைசியில் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களா உஸ்மான் ரதியல்லாஹு அவர்களான் இருந்தது. இவங்க ரெண்டு பேரில் மக்கள் இன்னொருத்தரை கொண்டு வந்து அங்கே நுழைக்கிறதுக்கு விரும்பலை. இந்த ரெண்டு பேரில் ஒருவர் ஆட்சிக்கு வராரு, அதுக்கடுத்தது அலி தான் சிறந்தவர். எனவே அங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் ஆதரவும் மக்கள் விருப்பம் என்கின்ற பகுதி பெரும்பாலும் எனது இருந்த இடத்தை நம்ம பார்க்குறோம். ஒரு சிலர் எங்கே இருக்கத்தான் செய்வாங்க, அது ஒன்றும் செய்யலாது. ஆனால் இந்த மாதிரியான ஒரு பொதுத்தன்மை அங்கிருந்ததை பார்க்குறோம். இதுதான் நபித்துவத்தின் அடிப்படையிலான ஆட்சி என்றது. மக்கள் தைரியமாக கொண்டு போய் விஷயத்தை சொல்கிற அமைப்பிலையும் உரிமைகளை பெற்றுக்கொள்கிற அமைப்பிலையும் எங்களுடைய விருப்பத்தின் பேரில் ஆட்சியாளர் இருக்கக்கூடிய அமைப்பில், விருப்பத்தின் பேரில் ஏண்டா நான் என்னதெல்லாம் நினைக்கிறேனோ அத்தனை அனைத்து பாவத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறவராகிறேன் அர்த்தம் அல்ல. விருப்பத்தில் பேர் என்றது, ஆட்சியில் அவர் ஏறினது எங்களுடைய விருப்பத்தால், நாங்கள் தான் அவர் என்ன செய்ய ஆட்சியில் வச்சுக்கிறோம் என்கின்ற அமைப்பில் உள்ள ஆட்சியாளர் என்ன செய்யணும், இருக்கணும். இதைத்தான் ரசூலுல்லாஹ் நபித்துவத்தின் அடிப்படையில் ஹிலாஃபத்துன்னு சொன்னாங்க. இப்போ அதுக்கு அடுத்ததாக என்னதான் மாறும்டாங்க, ரசூலுல்லாஹ் மன்னர் ஆட்சியாக மாறும், பின்னர் அசைக்க முடியாத மன்னர் ஆட்சியாக மாறும், அதுக்கு பின்னால் மறுபடி நபித்துவத்தின் அடிப்படையில் ஹிலாஃபத்து வரும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எனவே இப்போ நம்ம அந்த அதற்கு பின்னால் தோன்றக்கூடிய நபித்துவத்தின் அடிப்படையில் ஹிலாஃபத்தை விளங்குறதுக்கு முன்னால் அதுக்கு பின்னால் மன்னர் ஆட்சியாக மாறும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, மன்னர் ஆட்சி இஸ்லாமிய ஆட்சி இல்லைன்னு சொன்னாங்களா, இல்லை. மன்னர் ஆட்சியும் இஸ்லாம் அங்கீகரிக்கக்கூடிய ஆட்சி, ரெண்டுக்குள்ள வித்தியாசம் புரிஞ்சுக்கொள்ளணும். இஸ்லாமிய ஆட்சி, இஸ்லாமிய இஸ்லாம் அங்கீகரிக்கும் ஆட்சி. எப்படி இஸ்லாமிய ஆட்சி? இஸ்லாம் அங்கீகரிக்கும் ஆட்சி. இஸ்லாமிய ஆட்சி என்றது இப்போ நான் சொன்ன நபித்துவத்தின் அடிப்படையில் இருக்கணும். இஸ்லாம் அங்கீகரிக்கும் ஆட்சி அப்படி என்று சொன்னால் என்னென்னா, இஸ்லாம் நூற்றுக்கு நூறு வீதம் அந்த வழிமுறையை வைக்கலை, ஆனால் இஸ்லாம் அந்த ஆட்சியை என்ன செய்யும்? அங்கீகரிக்கும். அது என்ன தெரியுமா? நீங்கள் ஜனாதிபதியாக வந்தாலும் சரி, மன்னராட்சியாக வந்தாலும் சரி, இராணுவ ஆட்சியாளராக வந்து சேர்ந்தாலும் சரி, எப்படி வந்து சேர்ந்தாலும் நீங்கள் இஸ்லாமிய ஆட்சி வந்தால் என்ன சிபத்தை கொடுக்குமோ அந்த சிபத்தை நீங்கள் செய்வீங்களாக இருந்தால் அந்த ஆட்சி இஸ்லாம் என்ன செய்யும்? வரவேற்கும். அது என்ன? ஒருத்தர் ஆட்சிக்கு வந்துட்டார், வந்த பின்னால் மக்கள்கிட்ட மத்தியில் என்ன செய்கிறார்? நீதியாக நடந்து கொள்கிறாரு, நேர்மையாக நடந்து கொள்கிறாரு, பலகீனங்களோட குரலை கேட்குறாரு, நீதியை நிலைநாட்டுறாரு, குர்ஆன் சுன்னாவை நிலைநாட்டுறாருன்னா இஸ்லாம் என்ன செய்யும்? அந்த ஆட்சியை வரவேற்கும். அவர் எப்படி வந்தார் இஸ்லாம் என்ன செய்யாது? அந்த இடத்துல யோசிக்காது. காரணம், அவர் மக்கள் இஸ்லாம் ஆட்சியுடைய நோக்கம் ஏதோ அது நடக்குது, அங்கே ஆட்சியுடைய நோக்கம் ஏதோ அது நடக்குது. அந்த அடிப்படையில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனது மார்க்கம் உறுதியாக இருந்து கொண்டே இருக்கும். எத்தனை ஹலீஃபா போகும் வரைக்கும்? 12 ஹலீஃபாக்கள் போகின்ற வரைக்கும் இந்த மார்க்கம் உறுதியாக இருக்கும். அங்கே சொல்கிறாங்க நபித்துவத்தின் அடிப்படையிலான ஆட்சி எத்தனை வருஷம் இருக்கும்? 30 வருஷம். இங்கே சொல்கிறாங்க 12 ஆட்சியாளர், 12 ஹலீஃபாக்கள்ன்றாங்க, 12 ஹலீஃபாக்கள் போகும் வரைக்கும் மார்க்கம் உறுதியாக இருக்கும்ன்றாங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. அஞ்சாவது ஹலீஃபா யாரு? முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவரை மன்னர்னு சொல்லலாம். அபூபக்கர் ரழியல்லாஹு ஹலீஃபா மட்டும்தான், மன்னர் அல்ல. ஆனால் முஆவியா ஹலீஃபா ஓ மலிக், ஹலீஃபாவும் தான் மன்னரும் தான். முஆவியா ரழியல்லாஹுடைய மகன் யசீத் ஹலீஃபாவும் தான் மன்னரும் தான். யசீதுடைய மகன் முஆவியா ஹலீஃபாவும் தான் மன்னரும் தான். அங்கே அலி ரழியல்லாஹுடைய மகன் இருக்கிறாரே, அதாவது ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்கள் அந்த இடத்துல மக்களால் ஆதரவோடு ஹலீஃபாக தேர்வு செய்யப்பட்டவர். யாரு? முஆவியா ரழியல்லாஹு வந்த அமைப்பில் ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு செய்யலை, வரல, மகனாக இருந்தாலும் அந்த இடத்துல மக்களுடைய தேர்வெல்லாம் என்ன செஞ்சார்? ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார். இப்போ இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், முதல் மன்னர், இஸ்லாமிய ஆட்சியுடைய முதல் மன்னர், ஹலீஃபாவாகவும் இருந்த முதல் மன்னர் யாரு? முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதனால தான் இஸ்லாமிய ஆட்சியில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு பாட்டனார், அதாவது தூர பாட்டனார், அவரை வச்சு உமையாக்களுடைய ஆட்சின்னு அதுக்கு பேர் சூட்டினாங்க. ஏன்னா என்ன ஆட்சி? உமையா, அப்பாசியா, உஸ்மானியான்னு கேள்விப்படுறீங்களே. அப்போ உமையா ஆட்சின்னு வந்ததுக்கான காரணம், முஆவியா பின் அபி சுஃபியான் பின் ஹர்பன் போய் அது உமையால் என்ன செய்யும்? முடியும். அப்போ உமையாக்களுடைய ஆட்சி. ஆனால் நம்ம இஸ்லாமிய கிலாபத்னு சொல்கிறோமா இல்லையா? அதுக்கு உமையா கிலாபத், அப்பாசிய கிலாபத், உஸ்மானிய கிலாபத் அப்படி சொல்லத்தான் செய்கிறோம், சரியா? மன்னராட்சியாக இருந்தாலும் அதை நம்ம இஸ்லாமிய கிலாபத் என்ன செய்கிறோம்? சொல்லத்தான் செய்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறோம் என்று சொன்னால், இஸ்லாம் அங்கீகரிச்சது, அதை இஸ்லாம் என்ன செய்தது? அதை அங்கீகரிச்சது. அப்படி அதுக்கு பிறகு வந்ததெல்லாமே மன்னராட்சி தான். இதுக்கப்புறம் இந்த நாலு பேரை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பிறகு வந்தது எல்லாமே என்ன? உமையா மன்னராட்சி, அப்பாசியா மன்னராட்சி, உஸ்மானிய கிலாபத் மன்னராட்சி 1924 என்ன செய்து வீழ்ச்சி எடுத்து, அப்போ எல்லாமே என்ன? மன்னராட்சியாகத்தான் என்ன செஞ்சது? இருந்தது. என்றாலும் இஸ்லாம் அங்கீகரிக்கக்கூடிய ஆட்சியாக நம்ம என்ன செய்தோம்? ஏற்றோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, அதில் மன்னராட்சியாக இருந்தாலும் இஸ்லாம் உறுதியாக இருக்கும். எது வரைக்கும் தெரியுமா? 12 ஹலீஃபாக்கள் வரைக்கும் தான். அதுக்கு பிறகு இஸ்லாத்துடைய உறுதி என்ன செய்யும்? குலைய ஆரம்பிக்கும். அதாவது உமையா கிலாபத்துடைய கடைசி காலம் வரைக்கும் என்ன செஞ்சது? இஸ்லாமிய ஆட்சி கொஞ்சம் மார்க்கப்பட்டெல்லாம் கொஞ்சம் உறுதியாக இருந்தது. அதுக்கு பிறகு மார்க்க ரீதியாக கொள்கை குழப்பங்கள் எல்லாம் என்ன செஞ்சது? வர ஆரம்பித்தது. ஆனாலும் இஸ்லாம் ஆண்டது, இஸ்லாம் ஆண்டது, உலகக்கு இஸ்லாம் போய் சேர்ந்தது, உலகம் ஃபுல்லாக சந்தேகம் கிடையாது. இப்போ இங்கே ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வராங்க? மன்னர் ஆட்சி என்றத இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிராக ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, சொல்லலை. யார் அந்த முல்கை பயன்படுத்தி, அந்த மன்னராட்சியை பயன்படுத்தி இஸ்லாத்துக்கு எதிரான வேலை செய்கிறாங்களோ, எப்படி இஸ்லாத்தை நிலைநாட்டாமல் இஸ்லாத்துக்கு எதிரான விஷயங்களை நிலைநாட்டுறாங்க, என்ன ஷிர்க்குகளை, பிதுஅத்துக்களை, கபர் வணக்கத்தை, விகாரைகளை, சர்ச்சுகளை கட்ட விட்டு அதை நிறைவேற்றி கண்டிக்கிறாங்கன்னு வைங்க, ஷிர்க்கை ஆட விடுறது. இரண்டாவது, ஒழுக்கக்கேடுகளை பரத்த விடுறது. தொழுகைக்கும் அந்த நாட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. அதே போல் வட்டி ஆட்டு, வட்டி என்ன செய்கிறது? அந்த நாடு ஃபுல்லாக மூழ்கி இருக்கிறது. சினிமா கொட்டைகள்லாம் திறந்திருக்கிறது, சாராய பார்கள்லாம் திறந்திருக்கிறது. மக்கள்கிட்ட உரிமைக்கு எந்த விதமானும் இல்லை, நீதி இல்லை என்றா இது அசல் மன்னராட்சி, இஸ்லாம் சம்பந்தப்படாத மன்னராட்சின்னு அர்த்தம். இல்லை, அங்கே தொழுகை நிலைநாட்டப்படுது, அங்கே ஏகத்துவம் நிலைநாட்டப்படுகிறது, அங்கே ஒழுக்கம் நிலைநாட்டப்படுகிறது, அங்கே வந்து இஸ்லாமிய பொருளாதார முறை நிலைநாட்டப்படுகிறது, அங்கே வந்து சாலையாவார்கள் இல்லை, அங்கே சினிமா குட்டைகள் இல்லை, ஒழுக்கம் அதாவது நீதி அங்கே இருக்குது, போய் நீதி பேசுறதுக்கான வழிமுறைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்குது என்றிருந்தால் அது இஸ்லாம் விரும்பக்கூடிய ஆட்சி தான். அது இஸ்லாம் விரும்பக்கூடிய ஒரு ஆட்சி தான். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த அடிப்படையில் நம்ம நோக்குவோமாக இருந்தால், இன்னும் மன்னராட்சியுடைய நீட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. என்னதான் உமையாக்கள் முடிஞ்சிட்டாலும், அப்பாசியாக்கள் முடிஞ்சிட்டாலும், உஸ்மானியாக்கள் முடிஞ்சிட்டாலும், இப்போ மமாலிக் சிற்றரசுகள், இப்போ என்ன சிற்றரசுகளாக என்ன செய்யுது, அங்கங்க வந்து என்னது சிற்றரசுகளாக மன்னராட்சிகள் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. யாரெல்லாம் இதில் இஸ்லாத்தை கடைபிடிக்கிறாங்களோ அவர்களுக்கு இஸ்லாம் அதை இஸ்லாமிய ஆட்சியாக அங்கீகரிக்கும், இஸ்லாம் அங்கீகரிக்கிற ஆட்சியாக அது என்ன செய்யும் இருக்கும். யாரெல்லாம் இஸ்லாத்தை கடைபிடிக்கலையோ அவர்களாம் இஸ்லாத்துக்கு வெளியுள்ளவர்களாக கருதப்படுவார்களை தவிர, மன்னராட்சி நீ என்ன நலவு செஞ்சாலும் நல்ல ஆட்சி இல்லைன்னு சொல்றது இஸ்லாம். நீ வந்து ஏகத்துவத்தை செஞ்சாலும் சரி, தொழுகை நிலைநாட்டினாலும் சரி, எப்படி ஆட்டினாலும் சரி, நீ மன்னர், அதனால இஸ்லாமிய ஆட்சி அல்ல அப்படின்னு இஸ்லாம் எங்கேயும் என்ன செய்யலை சொல்லலை என்பதுக்கு இப்போ நான் சொன்ன செய்திகள் என்ன செய்யுது ஆதாரமாக இருக்குது. இப்போ முஆவியாரதியெல்லாம் மன்னர் தான், உமையா ஆட்சியாளர் மன்னர்கள் தான், அப்பாசி ஆட்சியாளர்கள் மன்னர்கள் தான், உஸ்மானிய ஆட்சியாளர்கள் மன்னர்கள் தான், எல்லாமே மன்னராட்சியாக இருக்கக்கூடாது. அதெல்லாத்தையும் ஆட்சியை ஏற்றுக்கண்டுட்டு ஆளுசூதை மட்டும் நம்ம மன்னராட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றது என்ன அர்த்தம்? ஆளுசூதர் என்ன சௌதி அரேபிய ஆட்சி விளங்கிட்டா, அதை மட்டும் நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம்டா என்ன அர்த்தம்? ஆட்சியில் உள்ள பிரச்சனை அல்ல. இதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. எங்கள்ல ஒரு 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 அம்சம் வளர்க்கப்பட்டிருக்கு என்னன்னு சொன்னால், ஒத்தன் வந்து அமெரிக்காவோட பேசிட்டானுவீங்களே, ஒபாமாவோட கை குலுக்கி பேசிட்டானுவீங்களே, இவெல்லாம் நல்லா உருப்படுவான்ல, இவெல்லாம் ஆக மோசமானவனு, இவெல்லாம் நல்லா வருவான், ஒபாமாவோட ஒத்த பேசாமல் அமெரிக்காவோட பகைச்சிட்டு இருந்தானுவீங்களே பிடல் கஷ்டோ மாதிரி, அவரை வந்து என்னது சுபஹானல்லாஹ் என்ன ஒரு எதிர்ப்பு தெரியுமா அப்படின்னு பேசக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. எங்கேயாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரவுனுக்கு சொன்ன மாதிரி, அபூஜஹலுக்கு சொன்ன மாதிரி, அபூ லஹபுக்கு சொன்ன மாதிரி, உத்துபாவுக்கு சொன்ன மாதிரி, சைபாவுக்கு சொன்ன மாதிரி, ஒபாமாவுக்கு ஏதாவது சொல்லிக்கிறாங்களா அமெரிக்க ஜனாதிபதிகளுக்கு? இல்லை. நல்ல முறையில் புரிஞ்சுக்கொள்ளணும். எப்படி எடுக்கணும் தெரியுமா? ஒரு நாடு இன்னொரு நாடோட தொடர்பு வச்சுட்டு இருக்குதுன்னு வைங்க, ஒரு நாடு இன்னொரு நாடோட தொடர்பு வச்சுட்டு இருக்கிறேன்னா, முதலாவது அந்த நாட்டுடைய சூழலை நம்ம பார்க்கணும். அந்த நாட்டுடைய சூழல் என்ன அடிப்படையில் தொடர்பு நடக்குது, என்ன காரணமாக இது நடக்குது என்பதெல்லாம் அந்த அரசியலோடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள். இதை தொடர்பு படுறதுனாலேயே இப்போ இன்றைக்கு ஐநா சபைன்னு போகிறோம், எல்லாரும் ஐநா சபையில் போய் கூடுறாங்க. இப்போ அந்த இடத்துல போய் ஐநா சபைன்னு ஒரு இடத்துல கூடினா என்ன எதிர்பார்க்குறதையும் எங்களை மக்கள் ஐநா சபையிலலாம் சண்டை பிடிச்சி சத்தம் போட்டு மைக்கை இழுத்து வீசிட்டு வரணும், எதிர்பார்ப்பு அதுதான். அப்போதான் அவரை மக்கள் பாராட்டுவாங்க. மக்கள்கிட்ட விருப்பத்துக்காக வேண்டி இவர் வீசிட்டு வந்தாருண்டா, அடுத்து என்ன நடக்கும் தெரியுமா? ஏதாவது பிரச்சனை நடந்தா நம்மளாம் நாட்டுக்கு போயிடுவோம், அது வேறு முதல் விஷயம். அதுக்கப்புறம் நம்ம என்னது பார்த்தீங்களா, நிர்வாகம் செய்ய தெரியாது, ஒரு நேர்மையான தூர சிந்தனை இல்லை, என்ன ஆளுவர் அதே தான் சொல்லுவான், தூண்டு விட்டவனே என்ன செய்வான் அதை சொல்லிக்கின்றிருப்பான். ஒன்று புரிஞ்சுக்கொள்ளணும், இந்த அக்லியத்து சௌரியான்னு சொல்லுவாங்க, புரட்சி மைண்டோட நீங்கள் எதை அணுகினாலும் ஒன்றே உருப்படியாக செய்யலாம். சாதாரண குடும்ப பிரச்சனையை நிர்வகிக்கலாமா? புரட்சி பிரச்சனையோட புரட்சி சிந்தனை ரெண்டு ஒன்று நடக்கும், இப்படி சத்தம் போட்டு திரியினாலும் ஏதாவது செய்யலாமா? ஒன்று நடக்காது. அமைதியாக ஒரு இடத்துல யோசித்த பிறகு தான் அந்த குடும்பத்தையே ஒழுங்காக என்ன செய்யலாம், நிர்வாகம் செய்யலாம். சத்தம் போட்டு திரிஞ்சோன்னுவீங்களே சத்தம் தான் இருக்குமே அப்படியே, நிர்வாகம் அங்கே என்ன செய்யாது, நடக்காது. அதே மாதிரி தான் ஆட்சி விஷயத்திலையும், ஒரு நாடு தண்ட நாட்டுடைய எனது லாபங்கள், தண்ட நாட்டுடைய நலவுகள், இவைகளெல்லாம் என்ன செய்யணும், கொஞ்சம் எதிர்பார்க்கணும். அப்போ அதனால் இன்றைய காலகட்டத்துடைய சூழல்களை கொஞ்சம் என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும். இன்னொன்று புரிஞ்சுக்கணும், அமெரிக்காவை பகைக்கிறவங்கெல்லாம் இஸ்லாத்துக்காக பகைக்கிற நினைச்சிடவும் கூடாது. ஏனென்றா கம்யூனிசம் கேபிட்டலிசம் என்று ரெண்டு பொருளாதார முகாம்கள் இருக்குது, சரியா? முதலாளித்துவம் அதே போல் சோசியலிசம் என்று சொல்கிற மாதிரி நாம அந்த ரெண்டு பொருளாதார முகாம்கள் இருக்குது. அவங்கெல்லாம் எப்போ எப்படி இருப்பாங்க, ரஷ்ய ஆதரவாளர்களாக இருப்பாங்க. யார் கம்யூனிஸ்ட்வாதிகள்லாம் யார் ஆதரவாளர்களாக இருப்பாங்க? ரஷ்ய ஆதரவாளர்களாக, சைனா ஆதரவாளர்களாக இருப்பார்கள். யாருகளெல்லாம் எவர்களாக கேபிட்டலிசம் சிந்தனை சார்பாக இருக்கிறாங்க, யார் ஆதரவாளராக இருப்பாங்க? அமெரிக்கா ஆதரவாளர்களாக இருப்பார்கள். பிடல் கோஸ்டோட பிரச்சனை அதுதான், ஈரானோட பிரச்சனை அதுதான். ஈரான் பாருங்க, இப்போ அமெரிக்காவோட கூட்டாளியாக கூடாதா, ரஷ்யாவோட கூட்டாளியாக கூடாதானே? இப்போ ஈரான் யாரோட கூட்டாளியாக இருக்கிறாரு, ரஷ்யாவோட. ரஷ்யாவை கொண்டாந்து சிரியாவில் இறக்கினதே எந்த ஆதரவுல, ஈரானுடைய ஆதரவுல. அப்போ இவ்வளோ இஸ்லாமிய ஆட்சி பேசினவங்க, அகமது நஜாதி வந்து விட்டார், அவருக்கு கடிதம் எழுதினார், இவருக்கு கடிதம்னு அவர் போயிட்டார், சரியா? இப்போ போன பின்னாலும் இப்போ ஹசன் ரவுஹானி யாரை கொண்டு வந்திருக்கிறாங்க, ரஷ்யாவை. ரஷ்யா கொண்டு வந்து இப்போ நடக்கு, இதுக்கு யாராக பேசுகிறோமா? ஒரு பேச்சு இல்லை. ஈரானிய புரட்சி இஸ்லாமிய சிந்தனை பேசின யாரும் அங்கே காணத்துக்கு இல்லை. அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், யாருக்கு ஆதரவு அளிக்கிறாங்க, யாருக்கு எதிர்க்கிறாங்கிறத வச்சு நடக்கக்கூடாது. சில கட்டங்களில் சில விஷயங்கள் சில நிர்பந்தத்துக்கு எடுக்க வேண்டி இருக்கலாம். மக்காவுக்கு உம்ரா செய்யறதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, முழு தகுதியுடைய அந்த நாட்டு மக்கள் தான் வந்திக்கிறாங்க. அவங்க உடன்படிக்கை போடுறாங்க என்ன, இன்னைக்கு இந்த வருஷம் செய்யக்கூடாது உடம்படிக்க போடுறாங்க, இந்த வருஷம் செய்யக்கூடாதுன்னு உமர் ரதிலாம் கொதிச்சு வராங்க. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதனால மட்டும்தான் அந்த இடத்துல என்ன செய்து அமைதி நிலவுது. இதையே வேறொரு ஆள் இருந்தார் வைங்களா, அந்த இடத்துல வேற நிலைமையாக என்ன செஞ்சிருக்கும் ஆகிருக்கும். ரசூலுல்லாஹி திரும்பி தான் போனாங்க. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்களா வழுக்கல் தானே, எல்லாம் ஒரு ஆதரவு தான், அபூஜஹலுக்கு ஆதரவு. அப்படி என்ற லெவலில் திரும்பி சொல்லலாமா? சொல்லக்கூடாது, மோசமான பார்வை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனால யூதர்களை அங்கீகரித்து வச்சாங்க. யூதன் என்ன வச்சிருந்தா, உள்ளுக்க பள்ளியாக வச்சிருந்தா. யூதன் யூதனை அங்கீகரித்து வைத்திருந்த காலத்தில் உள்ளுக்க பள்ளியாக வச்சிருந்தா. என்ன வச்சிருந்தா, பள்ளி அல்ல, அவன்கிட்ட வணக்கஸ்தலம் தான் என்ன செஞ்சது அதுக்குள்ளே இருந்தது. எப்போ வெளியாக்கணுமோ ரசூலுல்லாஹி என்ன செஞ்சாங்க, அப்போ அதை வெளியாக்கினார்கள். எனவே இஸ்லாமிய அரசியல் சம்பந்தமாக வாசிக்காமல், இஸ்லாமிய அரசியல் சம்பந்தமாக படிக்காமல், நம்ம கூடுதலான எக்ஸ்பர்ட்டாக இதில் இருப்போம். தொழுகையில் நோம்புல ஜகாத் ஹஜ்ஜு திக்ருகள் விஷயங்கள் குர்ஆன் இதில் படிச்சிருப்போம். இதை வச்சுக்கணும் ஆட்சி என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம அளந்துக்கூடாது. ஒன்றில் இஸ்லாமிய அரசியலை நம்ம முழுசாக என்ன செய்யணும், படிக்கணும், படிச்சுட்டு சொல்லணும். இல்லைன்னா பொதுமக்கள் அவங்களோட வேலையை செய்ய விடணும். அதை விட்டுட்டு இளைஞர்களை கூப்பிட்டு மூளை செலவை செஞ்சு விளங்கிட்டா இந்த ஹதீஸை சுட்டி காட்டி இப்போ என்ன செய்கிறான், அவன் ஒன்று ஆனதில்லை ஐஎஸ்ஐஎஸ் டிஷர்ட்டை கொடுத்துட்டான், ஒன்று ஆனதில்லை. ஆனால் அவங்களுக்கு எதிராக எடுத்த எக்ஷன் சரியாக இல்லையோ அது மோசமான அநியாயம், அது சந்தேகம் கிடையாது. ஆனால் டிஷர்ட்டை போடுற அளவுக்கு யார் அவனை தூண்டினது? இப்போ அவன் என்ன செஞ்சுட்டான் அல்லாவோட பார்வையில் சகாதத்தாது இல்லை, யார் தூண்டியதுன்னு கேட்குறேன். அப்போ எத்தனையோ இளைஞர்கள் இலங்கையில் போய் எங்கே போய் சேர்ந்துக்கிறாங்க, ஈராக்கில் சிரியாவில் போய் சேர்ந்துக்கிறாங்க. என்ன காரணமாக போய் சேர்ந்தாங்க? ஃபைன் நபியும் ஹலீஃபத்துல்லாஹ் அல் மஹதி, அல்லாஹ்வுடைய மஹதி அங்கே தான் இருக்கிறான். லைஃபான ஹதீஸ் அவனை பாராட்டி விட்டு அவன் என்ன செஞ்சிட்டான், அங்கே போய் கொல்லப்பட்டான். அப்போ இன்றைக்கு வாழக்கூடிய முஸ்லீம்கிட்ட பிரச்சனையாக போய் தானே செஞ்சுக்கிப்பேன், மாறிக்கிறத பார்க்குறேன், எல்லாரும் தீவிரவாதிகளாக பார்க்குற அளவுக்கான சிச்சுவேஷனை உண்டாக்கிட்டு போகிறாங்க. அன்புள்ள சகோதரர்களே, நான் இங்கே சொல்ல வந்த விஷயம் என்ன தெரியுமா, இப்போ நான் ஆட்சியை பற்றி உங்களுக்கு வழங்கப்படுத்தினேன், மன்னர் ஆட்சியை எப்படி பார்க்கணும், இஸ்லாமிய கலாபத்தை எப்படி பார்க்கணும், இதை நம்ம சரியாக பார்த்துட்டோம்னு சொன்னால் அடுத்த இந்த ரீதியான குழப்பங்கள் என்ன செய்யாது, வராது. அவனவன்ட சூழலுக்கு ஏற்ற பிரச்சனைகள் இன்றைக்கு நடந்து கொண்டு தான் இருக்கும். ஏன்னா இன்றைக்கு முழுமையாக எல்லாமே இஸ்லாமிய ஆட்சி நடத்த முடிந்த ஒரு சூழலில் இன்றைக்கு இல்லை. எல்லா நாடுகளும் என்னது, ஒரு கனெக்டரில் இருந்து விடுதலையாகி வருவதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் என்ன செய்யும், போகும். விடுதலையாகி தனித்துவமாகிறதுக்கு, தனித்துவமாகிறதுக்கு சில பொது உடன்படிக்கைகளை கீழே தான் போக வேண்டியிருக்குது. இதில் வேற மிகப்பெரிய இறையச்சம் உள்ளவர்களாக எல்லாரும் ஆட்சியில் இருக்கிறாங்க இப்போ இல்லை. அதுக்கு சரியாக வழங்குறதா இருந்தால் அப்துல் மலிக் இப்னு மர்வான் மக்களை பார்த்து ஒரு பேசினார். அவர் ஒரு மன்னர், உமையா ஹலீஃபா, அவர் பேசினார் மக்களை பார்த்து. துரிதுனா அபிபக்கர் உமர், நாங்கள்லாம் உங்களுக்கு அபூபக்கர் உமராக இருக்கோம் நீங்கள்லாம் ஆசைப்படுறீங்க, ஆனால் நீங்கள்லாம் அபூபக்கர் உமர் யாரை ஆட்சி செஞ்சாங்களோ அந்த மக்கள் மாதிரி நீங்கள் இல்லைன்றார். எப்படி, நாங்கள் உங்களுக்கு அபூபக்கராக உமராக இருக்கணும், நீங்கள் அபூபக்கர் உமர் யார் ஆண்டாங்க அந்த மக்கள் மாதிரி நீங்கள் இல்லை. அதான் இப்போ எங்களோட பிரச்சனை, எங்களுக்கு வாரவங்களாம் யார் மாதிரி இருக்கணும், எங்களுக்கு ஆசை அபூபக்கர் ஆயிக்கணும், உமர் ஆயிக்கணும், உஸ்மான் ஆயிக்கணும், அலி ஆயிக்கணும். நாங்கள் இபுன் உமராவும் இல்லை, ஹசன் ரதியுல்லாஹ் மாதிரியும் இல்லை, ஹுசைன் ரதியுல்லாஹ் மாதிரியும் இல்லை, இபுன் அப்பாஸ் மாதிரியும் இல்லை, அபூ ஹுரைரா மாதிரியும் இல்லை, ரதியுல்லாஹும். அதனால் நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அப்படி தான் ஆட்சி உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ உங்களே தான் ஆட்சியாளர் வருவார். அதனால் முதல் மாற்றத்தை எங்களுக்குள்ளே யோசிக்காமல் பார்த்தீங்களா, சல்மான் போய் ஒரு ஹோட்டல் போட்டார் போலக்குது அமெரிக்காவில், வேறு சீட்டில் போட்டோம், ஒரு ரூமை புக் பண்ணாமல் ஒரு அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக புக் பண்ணிக்கிறார். என்ன வீண் விரயம் அப்படி என்று யார் பேசுகிறது, எல்லா வீண் விரயமாக அழகாக ஊடு பில்டிங்லாம் அட்டிச்சு பசந்த வச்சுக்கிறார் வீட்டை, அவர் பேசுகிறார். உண்ட செலவுக்கேற்ற வீண் விரையை நீ அடிச்சுக்கிறாய், உண்ட ஆட்சியாளர் எப்படி பாரு, உண்ட லெவலில் தான் என்ன செய்வார் இருப்பார் நீ நினைக்கணும். முதலாவது என்னால் ஒரு சாதாரணமான ஒரு வீட்டை கட்ட முடியாமல் இருக்குது, நானே என்னது ஒரு பாத்ரூம் கட்டுற நேரத்தில் எப்படியாவது அதில் ஒரு 500,000 முடக்க பார்க்குறேன், அப்போ அவர் கொஞ்சம் ஆசை இருக்குமா இல்லையான்னு நினைக்காம இவர் வந்து இந்த காலத்தில் உள்ளவர் ஆயிப்பார். மன்னர்லாம் அபூபக்கர் உமர் மாதிரி என்ன செய்யணும், இருக்கணும் என்கின்ற ஒரு சிந்தனை போக்கு இருக்கு. நாம் மாறுனா அந்த செய்யும் மாறு. வீட்டிலேயே ஹஸ்பண்ட் மாறாமல் மனைவி மாறத்தை பார்க்கலாமா, இயலாது. ஹஸ்பண்டை மாற்றம் இருந்தால் தான் மனைவிட மாற்றம் இருக்கும், மனைவிட்ட மாற்றம் இருந்தால் தான் கணவன்ட்ட என்ன செய்யும் மாற்றம் இருக்கும். எப்படி நீங்கள் இருக்கிறீங்களோ அப்படி தான் உங்களுக்கு ஆட்சியும் என்ன செய்யும் அமையும் என்பது இயல்பான விஷயம். அடுத்தது அரசியல் சப்ஜெக்ட் விஷயங்கள்ல இங்கிருந்து பார்த்து முடிவெடுக்கக்கூடாது. நம்ம போய்த்து ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டோம்னா அதுக்குள்ளே இன்னொத்தனை சேர்த்து அவன்ட்டு சளி எடுக்க தான் பார்ப்போம். காரணம் என்னென்னா அவளை சார்ஜ் கூடன்றதுக்காக வேண்டி. நம்மளுக்கு செக்யூரிட்டி பிரச்சனை இல்லை, நம்மளை கொண்டா கொல்ல வரவனுக்கு நஷ்டம். ஆனால் அங்கே பிரச்சனை அதல்ல, மன்னர் மன்னருக்கு ஏதாவது செக்யூரிட்டி பிரச்சனை இருக்கும், அதுக்காக வேண்டி டோட்டல் அபார்ட்மெண்ட்டை எடுத்து விட்றான். இது இது வேணும், அங்கே போயா தானே கொண்டாடணும், அதுக்கான மூளை அபார்ட்மெண்ட் எடுத்து யாரும் என்ன செய்யக்கூடாது, இங்கே இருக்கக்கூடாது என்று காலி செஞ்சு ஒரு செக்யூரிட்டி ரீசன் இருக்கலாம், பலவிதமான பின்னணி இருக்கலாம், அதுக்கு 1000 காரணம் என்ன செய்யலாம் இருக்கலாம். மாவியர் ரதியுல்லாஹ்வர்கள் எப்போ என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் படாடோபமாக திரிவாங்க. யார் மாவியர்ல ஒரு குதிரையில், ஸோ பார்த்தா இவர் பெரிய ஒரு என்னது ஒரு ரோம் பாரசிய மன்னர் மாதிரி தான் தெரியவார். இது உமர் ரதியுல்லாஹ்வர்களுக்கு செய்தி வருது. அவர் அப்ப கவர்னர் ஹலீஃபாவே அல்ல. அந்த நேரம் உமர் ரதிலான் வந்து இவரை சந்திக்கிறதுக்குன்னு வராங்க. வந்து அதே மாதிரி தான் இருக்கிறாரு, அதே ஸ்டைல தான் ஊர்ல என்ன செய்யறாரு, சிரியால அப்படி போய் கண்டிக்கிறாரு. உமர் கேட்டார், என்ன ஏன் இப்படி இருக்கிறீங்க, ஏழைகள் உங்களோட வாசல்ல நின்று கொண்டிருக்கிற நேரத்துல இப்படிப்பட்ட என்னது ஒரு ரூபத்துல இப்படிப்பட்ட ஒரு டாம்பீகமான முறையில் தெரிஞ்சு கண்டிக்கிறேன். உமாவீரர் கிட்ட சொன்னாங்க, எங்களை சூழ இருக்கிறவன் கிறிஸ்தவர்கள், சிரியாவுக்கு பக்கத்தில் யார் இருக்குது, ஐரோப்பா வழங்கிட்டா எல்லாம் என்னது, அதாவது கிறிஸ்தவ ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, எங்களுக்கு எப்போ எதிரி அவங்க அடிச்சு அடிச்சு எல்லைகளில் யுத்தம் நடந்துகிட்டு தான் இருக்கும், அவர்களுடைய ஒற்றர்கள் இந்த ஊரில் இருக்கிறாங்க, நான் எப்படி இருக்கிற செய்தி அங்கே போனாதான் என்ன செய்யும், இங்கே நான் உறுதியாக நிற்கலாம், நான் வந்து எங்க அவர் சொல்லலை, நம்ம அதில் என்ன சொல்ல வரான்னா, நான் ஒரு மரத்துக்கீழ எப்படி அமைதியாக குந்திரிந்தான் வைங்களே, இந்த செய்தி எப்படி போகும், போனோடனே போட்டுடலாம் என்னது, அப்படி தான் அந்த செய்தி போகும், கிட்ட நெருங்கலாண்டு செய்தி என்ன செய்யணும் போகணுமே தவிர இப்படி போகக்கூடாது. அரசியலோடு சம்பந்தப்பட்ட விஷயம் அது, அவர் எப்படி இருக்கணும்ன்றது அரசியலோடு சம்பந்தப்பட்ட விஷயம். ஒருவர் போகல 40 கார் போகுதுன்னு வைங்களே, இங்கே உள்ளவங்களுக்கு சரியான கவலை, அநியாயமா இல்லையா, 40 கார் 39 கார் நிறுத்தணும் கொடுத்துருக்கலாமா இல்லையான்னு இவன் யோசிக்கிறான், உனக்கு கொடுத்துருக்கலாம் சரியா, அவனுக்கு பிரச்சனை ரெண்டை விட்டு ஓடுறதல்ல, ஆட்சியோட சம்பந்தப்பட்ட விஷயம் அவருடைய செக்யூரிட்டி என்னன்றது ஒரு பிரச்சனை. ஒரு காலத்தில் அபூபக்கர் ரசூலுல்லாஹி செக்யூரிட்டி இருக்கல, அபூபக்கர்லாம் செக்யூரிட்டி இருக்கல, உமர் ரதிலான செக்யூரிட்டி இருக்கல, உஸ்மான் ரதிலான செக்யூரிட்டி இருக்கல, அலிரெல்லாம் செக்யூரிட்டி இருக்கல, என்ன நடந்தது, உமர்லாம் கொல்லப்பட்டாங்க, உஸ்மான் ரதிலான் கொல்லப்பட்டாங்க, அலி ரதிலான் கொல்லப்பட்டாங்க, நபித்துவத்தின் அடிப்படையில் கிலாபத்தை வந்த 3 நபித்தோட என்ன செஞ்சாங்க, கொல்லப்பட்டார்கள். அப்போ கொல்லப்பட்டதன் பின்னால்தான் படிப்பினை கிடைக்குது, விளங்கிட்டா, அவங்களோட தியாகத்தில் அவங்களோட பணிவில் அப்படி இருந்தாங்க, அதனால கொண்டாலும் பரவாயில்லை, நம்ம இப்படி தான் இருப்போம்னு வாழ்றவங்க நல்ல வாழ்க்கையில் அது, அதில் ஒரு செக்யூரிட்டி உண்டாக்குறதுக்கு பிறகு என்ன செய்தார்கள் உருவாக்கினா, அதுக்கு பின்னால் வாய் பாதுகாப்பாளர், அப்புறம் அது பெருமையாக மாறிச்சு, அது வேறு பெருமையாக மாறின கட்டம் அது வேறு. ஆனால் இதெல்லாம் நம்ம புரிஞ்சுனா என்ன, இது இதெல்லாம் நான் விரித்து சொன்னதுக்கான காரணம் என்னென்னா, இந்த பகுதியில் எங்களோட துறையில் நம்ம தலையடிக்கணும். இதில் இப்போ இதுக்கு எங்களுக்கு கூட இதில் காரணம் என்னென்னு தெரியாது, நம்ம அந்த துறையில் இருந்து அங்கே போன பின்னால் தான் அந்த கட்டம் என்னென்னு எங்களுக்கு என்ன செய்யும் விளங்கும், அல்லது அதை பற்றி நிறைய ஸ்டடி பண்ணணும். நான் காலம் ஃபுல்லாக 10 வருஷம் இப்போ அதுதான்ப்பா பார்த்துட்டு இருக்கிறேன்னா அப்போ ஒரு நியாயம், இவர் கூடுதலாக ஸ்டடி பண்ணிக்கிறேன் அப்படி இல்லது, ஃபேஸ்புக்கில் முதலாக கட்டத்தை பார்க்குற 2 கட்டத்தில் கமெண்ட்டுக்கு தான் நம்ம இப்படி செய்கிறமே தவிர பெரிய ஆய்வு செஞ்சுட்டு அதை பற்றி பேசுகிறோம். லா தக்ஃபு மாலை சில கபிஹ இல்ம், உங்களுக்கு அறிவில்லாத விஷயத்தை ஃபாலோ பண்ணி போக வேணாடுன்றது குர்ஆன் சொல்லுது. எங்கட துறை அல்ல இது, அது யாராய்க்கலாம், ஈராஜ் ஜனாதிபதி பற்றி பேசினாலும் சரி, ஈராக் ஜனாதிபதி பற்றி பேசினாலும் சரி, யாரை பற்றி பேசினாலும் தேவையில்லாமல் என்ன செய்யக்கூடாது, நமக்கு துறை அல்லாத விஷயத்தை தலையடிக்கக்கூடாது. மார்க்க ரீதியாக கூடுமா கூடாங்கிற விஷயம் வேணும்னா பேசலாம், மற்றபடி ஆட்சி விஷயத்துடைய பார்வையை கிளீனாக வச்சுக்கணும். நீங்கள் இப்போ நான் சொன்ன ஹதீஸ்கள் இருந்து ஆட்சி இஸ்லாம் இப்படி தான் எதிர்பார்க்குது, இஸ்லாம் வரவேற்கிற ஆட்சி நபித்துவத்தின் அடிப்படையில் ஹிலாபத். எனவே மன்னர் ஆட்சிக்கு பின்னால் ஒரு ஹிலாபத்து, ரசூலுல்லாஹி என்ன சொன்னாங்க, நபித்துவத்தின் அடிப்படையில் ஹிலாபத் உருவாகும், நபித்துவத்தின் அடிப்படையில் ஹிலாபத் உருவாகும். அப்போ மன்னர் ஆட்சிக்கு பின்னால் வரக்கூடிய ஆட்சி எப்படி இருக்கும், நபித்துவத்தின் அடிப்படையில் ஹிலாபத்தாக வருமே தவிர, நபித்துவத்தின் அடிப்படையில் ஹிலாபத்தைன்னா வால் தூக்காது, ஆயுதம் தூக்காம தான் என்ன செய்யும் வரும், மக்களை கொன்று என்ன செய்யாது வராது. ஏன், அபூபக்கர் எப்படி வந்தார், உமர் எப்படி வந்தார், உஸ்மான் எப்படி வந்தார், அலி எப்படி வந்தார், ரதியல்லாஹுனும் அவங்க எப்படி வந்தாங்களோ அது மாதிரி தான் அடுத்த ஆட்சி என்ன செய்யும், நல்ல ஆட்சி வரும் பொழுது வரும். எனவே நிச்சயமாக நம்ம சொல்லலாம், இப்பொழுது இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஐஎஸ்எஸ்க்கு அந்த ஆட்சிக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன், அவன் கொலை செய்யறதான் முதல் வழியே, கொலை செய்யறதுதான் அவர்களுடைய முதல் வழியாக இருந்து கொண்டிருக்கிறதே தவிர, முஸ்லீம்களை கொலை செய்வது மற்றவங்களை விட்டுருவாங்க, விளங்கிட்டா, நேஸ்மாரை விட்டுருவாங்க, காபிர்களாக இருந்தால் விட்டுருவாங்க, எல்லாரும் முஸ்லீம்களை மட்டும் பிடிச்சி பிடிச்சி என்ன செஞ்சுருவாங்க, போட்டுருவாங்க. இந்த மாதிரி வேலைகள் செய்கின்ற வழிமுறையில் இஸ்லாமிய ஆட்சி என்ன செய்யாது வராது. ஏ ரசூல் ஹதீஸில் என்ன சொல்கிறாங்க, மன்னராட்சிக்கு பின்னால் வரக்கூடிய ஆட்சி நபித்துவத்தின் அடிப்படையில் என்ன செய்யும் உருவாகும்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால் எங்களோட சிந்தனைகளை கொண்டு போய் தேவையில்லாத விஷயங்களை நம்ம வீணாக்கி கொள்ளாமல் எங்களுடைய செப்டர்களை நம்ம போனதான் நல்லது. எங்களால் சமுதாயத்துக்கு ஒரு படி முன்வைக்க முடியுமா, அதுக்கு உதவி செஞ்சால் நல்லது. மற்றபடியான இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கவனத்தில் கொண்டு நம்ம கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். நம்ம அதாவது பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நாளை மறுமையில் என்ன செய்வோம், விசாரிக்கப்படுவோம். நாங்கள் வந்து துறை தேர்ச்சி என்கின்ற ஒரு பகுதியை ஏற்றுக்கொள்ளணும், துறை தேர்ச்சி என்ற ஒரு பகுதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி சொல்வது போல, மன் தக்கல்லம ஃபீ கைரி ஃபன்னி அதாபில் அஜாயிப், தனது துறை அல்லாத ஒரு துறையை எவனாவது பேசினாண்டா அந்த துறையில் உள்ளவனே ஆச்சரியப்படுற செய்திகளை அவன் கொண்டு வந்து சேர்ப்பானாங்க. எப்படி, தண்ட துறை இல்லாத ஒரு துறையில் ஒருத்த பேசினான்னு வைங்களே, அந்த துறையில் உள்ளவன் நம்ம இதை படிக்கலையோ அப்படின்னு நினைக்கிற மாதிரியான கற்பனையில் அவன் கொண்டு வந்து சேர்ப்பான். ஏன், அவன் துறை இல்லையா, அது அவன் துறை அல்லாமல் யோசிச்சான்னு வைங்களே, நம்ம எல்லா துறையில் தான் வைத்திய துறையில் தேவையில்லாமல் நம்ம ஐடியா சொன்ன போனோம் வைங்களே, அந்த வைத்தியத்துறையில் டாக்டரேட் முடித்தவன் ஆக ஹை லெவல் முடித்தவன் இருப்பானே, அவன் பார்த்து மிரண்டுற அளவுக்கு தான் நம்ம தகவலெல்லாம் என்ன செய்யும் இருக்கும். அதனால என்ற அளவுக்கு அவங்க அவங்களோட துறையில் அவங்கவுங்க செயல்பட்டோம்டா மிக நல்லது. இன்னொரு துறையை பற்றி பேசலாம், நம்ம அது அதில் பேர்த்து குவாலிஃபிகேஷன் எடுக்கணும், சர்டிஃபிகேட் எடுக்கணும் மட்டும் இல்லை, நல்லா படிச்சுட்டு நல்லா வாசிச்சுட்டு நல்லா தேடிட்டு அது சம்பந்தமாக ப்ளஸ் மைனஸ் எல்லாம் படித்த பின்னால் என்ன செய்யலாம் அதை பேசலாமே தவிர, தேவையில்லாமல் ஒரு சப்ஜெக்டில் நம்ம இறங்கி நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் விசாரணைகளை நம்ம என்ன செய்யக்கூடாது அதிகப்படுத்தி கொள்ளக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமது பாவங்களை மன்னித்து எமக்கு மார்க்க விளக்கத்தை சரியான முறையில் தந்து எம்மை நேர்வழி நடத்த போதுமானவன். ஹாதமா இந்தி வல் இல்மு இந்தல்லா வ குலு கவுலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இது சம்பந்தமா ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்டு. அதாவது மக்களுடைய விருப்பம் தான் ஆட்சிக்கு முக்கியம் அப்படின்ற ஒரு பகுதி சொன்னேன். அதே நேரம் டெமோக்ரஸி அது குறிக்கல, டெமோக்ரஸியை அது குறிக்கல அப்படின்னு சொன்னேன். டெமோக்ரஸி ஜனநாயகத்தை அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா ஓட் போடுறது கூடுமா கூடாதா அப்படின்ற பகுதி. ஓட் பண்ணுறது அசல் அடிப்படையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னால் வரணும்னு நான் ஓட் பண்ணுறது கூடாது இல்லை, ஒரு ஆள் வரணும்னு நான் ஓட் பண்ணுறது கூடாதா கூடாது இல்லை, அதுதான் ஒரு ஆளை செலக்ட் பண்ணுறது. ஆனால் அவர் வந்து என்ன செய்வாருன்றதை தெரிஞ்சுக்கணும் ஓட் பண்ணுறது தான் பிரச்சனை. விளங்கிட்டா, இவர் வந்து என்ன செய்ய போறாரு, இவர் வந்து வட்டி ஹலாலாக போறாரு, இவர் வந்து விபச்சார வெடியை திறக்க போறாரு, இவர் வந்து சினிமா ஹால் எடுக்க போறாரு, இவர் வந்து விகாரைகள்லாம் கட்ட போறாரு, இவர் தர்கா கட்ட போறாரு, நீங்க தான் வரணும் அப்படின்னு அர்த்தம் என்ன? அதான் பிரச்சனை. விளங்கிட்டா, அப்ப இதுக்கு நம்ம நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறோம் எங்களை. உதாரணமா இவர் வந்து விபச்சார வெடியை திறப்பாரு, இவர் சினிமா இது கொட்ட திறப்பாரு, இவர் தர்கா கட்டுவாரு, இவர் வந்தா முஸ்லீம்களை கொள்வாருன்னா டக்குனு யாருக்கு ஓட்ட போட்டுருணும்? இவருக்கு ஓட்ட போட்டுருணும். ஏ இப்ப எங்களுக்கு பிரச்சனை, நீ வந்து இது நடத்துறதில்ல, இவன் வராம இருக்கணும் அவ்வளவுதான். யார் வராமல் இருக்கணும்? இவன் வராமல் இருக்கணும். பெரும்பாலும் சிறுபான்மை பிரதேசங்களில் நடக்கக்கூடிய இந்த ஓட் போடுதல்லாம் இந்த அடிப்படையில் நடக்குது. எங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் என்பதில்லை, எவ்வளோ பாதிப்பு குறையும்ன்றது, எவ்வளோ பாதிப்பை குறைக்கலாம் என்ற அடிப்படையில் அது நடக்குதே தவிர, நம்ம இதை விட்டோம்டா, நம்ம ஓட் போடாமல் விட்டோம் என்று சொன்னால் பாதிப்பு என்ன செய்யும், நம்மளுக்கு வரும் என்பதனால நம்ம ஓட் பண்ணுறோமே தவிர, அந்த இடத்துல இவன்ட செயலை நம்ம ஆதரிக்கவும் இல்லை, அவன்ட செயலை நம்ம ஆதரிக்கவும் இல்லை. இவனால் உயிர் போகுது, இவனால் என்னது உயிர் போகிற சப்ஜெக்ட் எதுவுமே என்னது எங்களுக்கு இல்லை என்பதனால நம்ம என்ன செய்கிறோம், இதில் வந்து ஓட்டிங் நடக்குதே தவிர இந்த இடத்துல நம்ம இதை எதையும் ஆதரித்து நடக்கலை. மற்றபடி இப்படி ஓட் பண்ண என்ன, ஒரு ஆள் போய் ஓட் பண்ணுறாரு, ஓட் பண்ணு வந்தால் தான் நம்ம நல்லா சினிமா பார்க்கலாம் அப்படின்னு ஒருத்தர் என்ன செய்யலாம் ஓட் பண்ணுறான்னு வைங்களேன், அது என்னது, அது ஹராம். காரணம் என்ன, என்னோட ஓட்டே என்ன அர்த்தம், ஒரு கெட்ட செயலுக்கான ஒருத்தர் நம்ம ஆதரிக்கணும்னு அர்த்தம். எனவே அது ஒரு அம்சம். இப்போ நான் டெமோக்ரஸின்னு வரேனே, ஜனநாயக ஆட்சியிட என்ன எல்லாரும் என்ன நினச்சிட்டாங்கன்னா 51% வந்தால் அல்லது ஆட்சி வந்துடும், அதில் டெமோக்ரஸியோட பிரச்சனை 51 வாரதோ 49 வாரதோ அல்ல. டெமோக்ரஸி வரைவிலக்கு என்னென்னா மக்களால் மக்களை ஆளுதல், மக்களே தெரிவு செய்ய செலக்ட் பண்ணுறது. விளங்கிட்டா, செலக்ட் பண்ணி அந்த இடத்துல, அதாவது எப்படி வைங்களே, ஒரு 90% மக்களிக்கிறாங்க, 10% விடுங்க, 100% மக்களை 90% மக்களிக்கிறாங்க, இவங்க தான் ஆட்சியாளரை தெரிவு செய்வாங்க, இவங்க தான் சட்டத்தை தெரிவு செய்வாங்க, இவங்க தான் நீதியை தெரிவு செய்வாங்க, இவர்கள் தான் எல்லாம், அதான் டெமோக்ரஸி. களவெடுத்தா என்ன செய்யணும், யார் முடிவு எடுப்பாங்க, இந்த 90% நபர்கள் தான். அதனால தான் பார்லிமெண்ட்டில் பெரும்பான்மை எதிர்பார்க்கறது, பார்லிமெண்ட்டில் பெரும்பான்மை எதிர்பார்க்கற எதற்காக வேண்டி, மக்கள் ஆதரித்து வந்தவர்கள் இவர்கள், எனவே இவங்க பெரும்பான்மை ஆகிக்கிறது மக்கள் பெரும்பான்மை ஆகிக்கிறதுக்கு சமம். அதனால இப்போ உதாரணமாக களவெடுக்கின்ற பொழுது கை வெட்டுகின்ற சட்டம் ஒரு நாட்டில் இருக்கீங்களே, டெமோக்ரஸியுடைய சட்டம் என்னன்னு சொன்னால் களவெடுத்தால் கை வெட்டுவதா இல்லையான்றதை யார் தீர்மானிப்பாங்க, இந்த பெரும்பான்மை, பார்லிமெண்ட்டில் உள்ள பெரும்பான்மை தீர்மானிக்கும். வெட்டக்கூடாது மக்களா, மக்களை மக்களால் ஆளுதல், எனவே அதை எடுத்துரு, இதுதான் டெமோக்ரஸி. அதாவது எந்த சட்டத்தையும் மக்கள் போடலாம், எந்த சட்டத்தையும் மக்கள் எடுக்கலாம், எந்த சட்டத்தையும் உருவாக்கலாம், எந்த சட்டத்தையும் இல்லாமலாக, எந்த ஆட்சியை கீழே நடக்குதா இல்லையா ரெண்டாவது விஷயம், டெமோக்ரஸியுடைய வரைவிலக்குன்னு அதுதான். எனவே அந்த அடிப்படையில் எடுத்தா இது பச்சை குஃபுர். அதனால தான் என்ன சொல்ல, இறையாண்மை பெற்ற ஆட்சியாளர்னு சொல்லுவாங்க, இறையாண்மைன்ற வார்த்தையில யூஸ் பண்ணுவாங்க, மக்கள் ஆள்றது தானே, டோட்டல் இறைமை யாருக்கு கொடுத்துக்கிறோமா, அந்த இறைமையை கொடுத்துக்கிறோம் ஆட்சியர் ஜனாதிபதிக்கு, அவர் தான் எல்லாமே. வேண்டிய சட்டத்தை போடலாம், வேண்டிய சட்டத்தை போடலாம் எந்த அளவுக்கு ஆகிட்டேன்னு சொன்னா, அந்த மக்கள் பெரும்பான்மை வச்சு இலங்கை பௌத்த நாடா அறிவிச்சாங்களே, இலங்கை வந்து சும்மாதான் இருந்தது, பௌத்த நாடாக ஆதி வச்சது எப்படி தெரியுமா, இந்த 3-2 பெரும்பான்மை வச்சுதான், மக்களுடைய பெரும்பான்மையான மக்கள் இது பௌத்த நாடாக கொண்டு விரும்புகிறாங்க, அதான் அர்த்தம் அது பார்லிமெண்ட்டில். அவங்க இப்போ பௌத்த நாடு, இப்போ பௌத்த நாடு இலங்கையில் பேர் வந்ததுக்கான காரணம் அதுதான். ஆனால் பௌத்த நாடுன்னு வந்து ஓரளவு நல்ல மனம் நினைக்கிறோம். இப்போ நம்ம இந்தியாவோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா அங்கே வந்து செக்யூரலிசம் என்ன மதச்சார்பின்மை, ஆனால் என்ன அநியாயம் நடக்குது, மதச்சார்பின்மைன்னு சொல்லிக்கண்டு எல்லா மதத்துக்கு எதிரான வேலை தான் என்ன செய்கிறான் அங்கே செஞ்சு கணிக்கிறான். இவன் பௌத்த நாடுன்னு போட்டதுனால இவன் பயந்து கணிக்கிறான் நம்மளுக்கு பௌத்தத்தால் தான் நம்ம இந்த அநியாயமெல்லாம் செய்கிறோம்னு வந்துடக்கூடாதுக்காக என்னது அதில் கொஞ்சம் கவனமாகிக்கிறான் கொஞ்சம் கொஞ்சம் முன்னுக்கு வந்தாலும். எனவே பேரை வச்சு தான் குடும்பம் நடக்கும்ன்றது இல்லை, ஆனால் இந்த மூணில் ரெண்டு பெரும்பான்மை வச்சு தான் எல்லாத்தையும் தீர்மானிப்பான். ஒத்தனை தூக்குறது மரணத்தினே கொண்டு வரணுமா இல்லையா, என்ன செய்யணும் மூணு ரெண்டு பெரும்பான்மை என்ன செய்யணும் அதுக்கு ஆதரிக்கணும் விளங்கிட்டா. அப்படி அதான் எப்படியோ பெரும்பான்மை மக்களுடைய ஆதரவு இஸ்லாமிய ஆட்சி, அது இது இஸ்லாமிய ஆட்சி அல்ல, இந்த டெமோக்ரஸி சொல்லலை ஆட்சி, இஸ்லாம் சொல்லக்கூடிய இஸ்லாம் சொல்லக்கூடிய ஜனநாயகம்ன்றே வச்சுக்கொள்வோமே என்ன ஆட்சியை நீ தீர்மானிக்கக்கூடாது, என்ன சட்டம் என்று நீ தீர்மானிக்கக்கூடாது, எது கூடும் கூடாதுன்னு நீ தீர்மானிக்கக்கூடாது, எப்படி வணங்கணும் எடுத்த நீ தீர்மானிக்கக்கூடாது, அதெல்லாம் யார் தீர்மானிக்கும், குர்ஆனும் சுன்னாவும் தீர்மானிக்கும், அல்லாஹ்வுடைய வகை என்ன செய்யும் தீர்மானிக்கும். நீ யாரை தீர்மானிக்கலாம் தெரியுமா, இதையெல்லாம் சரியாக யார் நடைமுறைப்படுத்துவான்றதை தீர்மானிக்கலாம், இதையெல்லாம் யார் சரியாக நடைமுறைப்படுத்துவான்ன்றதை தீர்மானிக்கலாம் என்பதுதான் இஸ்லாமிய ஆட்சி, ஜனநாயகம் வச்சுக்கனே கூட சரியா. இது அப்படி இல்லை, எது களவெடுத்தா கை வெட்டணுமா இல்லையான்றதே நீ தீர்மானிப்பாய், யார் வெட்டணுமன்றதே நீ தீர்மானிப்பாய், ரெண்டு கடையில் பெரிய என்னது டிஃப்ரெண்ட்டிக்கன்றதை என்ன செய்யணும் புரிந்து கொள்ளணும். ஓட் போடக்கூடாதுன்றது அடிப்படையில் இந்த அடிப்படையில் தான், ஆனால் இங்கே நம்ம நாடுகளில் போடக்கூடிய ஓட் என்பது இதில்லை, நான் சொல்லிட்டேன் இந்த காரணமாக போடலை, பாதிப்பை குறைக்கிறதுக்கு தான் பெரும்பாலும் என்ன செய்கிறாங்க போடுறாங்க. ஆனால் இந்த எண்ணக்கருவு எல்லா மக்கள்கிட்ட இருக்குதான்டா அது இல்லை தான், இந்த எண்ணக்கருவு எல்லா மக்கள்கிட்ட இருக்குதான்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் முஸ்லீம்களுக்கு ஆதரிக்கிற நேரத்தில் பேசுகிற பேச்சுக்களை பார்த்தா அந்த மாதிரியெல்லாம் என்னது இல்லை என்பது தெளிவு. ஆனால் இந்த எண்ணக்கருவில் தான் என்ன செய்யணும் ஒரு முஸ்லீம் ஓட் போடணும் என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும்.